இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்துக்காக எடுத்துக்கொள்கிற தலைப்பு, கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது. இந்த காரியத்தை குறித்து நாம் இன்றைக்கு சிந்திப்போம். மத்தேயு 6:22-23 வார்த்தையில் வாசிப்போம். இங்க நாம பார்க்கிறோம், கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. கண்ணு தெளிவா இருந்தா அந்த கண்ணு வந்து முழு சரீரத்தையும் வழி நடத்தி கொண்டு போகும். அது எழுத்தின்படியாக நம்ம அதை நாம் உணர்றோம். ஆனால் கண் இல்லாதவங்க அவங்களும் தங்களுடைய சரீரத்தை வழிநடத்தி கொண்டு போகிறார்கள். ஆனால் சாதாரணமாக சரீரத்தில் இருக்கிற எல்லா காரியங்களையும் கண்ணில் பார்த்தா தெரியும்னு சொல்லுவாங்க, அல்லது முகத்தில் பார்த்தா தெரியும்னு சொல்லுவாங்க. அப்போ சரீரத்தில் இருக்கிற நோயெல்லாம் கூட கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னைக்கு மருத்துவர்கள் உபயோகப்படுத்துறது கண்ணு தான் முதல்ல பார்க்குறது. அப்போது சரீரத்தினுடைய முழு காரியமும் கண்ணில் நம்மளுக்கு நல்லா தெரியும். அப்போது கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது. அப்போது கண்ணிலிருந்து வெளிச்சம் வந்து பிரகாசிக்கணும். அப்போ இந்த கண்ணில் வெளிச்சம் பிரகாசிக்கிறதுக்கு நம்ம கடந்த வாரம் பார்த்தோம், கண் இருளாக இருந்தால் அப்படின்னா அங்கே வெளிச்சம் குறையும் பொழுது, மனுஷன் தவறு செய்யும் பொழுது, தேவனுடைய வார்த்தைகளை மீறும் பொழுது அவனுடைய பார்வை கொஞ்சம் மகளாகும். அப்போ என்னென்னா, நம்ம வந்து தேவனுடைய வார்த்தையின்படி எண்ணெய் ஆகிய கடிந்து கொள்ளுதலை, தேவனுடைய வார்த்தையிலிருந்து கடிந்து கொள்ளுதலை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய கண் வந்து பிரகாசிக்கும். அப்போ நம்மளுக்கு நல்லா தெளிவாக எல்லா காரியங்களையும் நம்மளுக்கு பார்க்க முடியும். அப்போ நம்ம தேவனுடைய கடிந்து கொள்ளுதலை ஆலோசனை எடுத்துக்கொள்ளாமல் நாம் இருக்கும் பொழுது கண் இருளடைஞ்சிருது. கண் இருளடையும் பொழுது அதனுடைய தாக்கம் வந்து சரீரம் முழுவதுக்கும் அதனுடைய இருள் வந்து பரவுது. தேவனுடைய வார்த்தைகளுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொண்டு மனந்திருப்பாமல் இருக்கும் பொழுது அதனுடைய பிரதிபலிப்பு கண்ணில் மட்டுமல்ல சரீரத்தில் பல இடத்துல வியாதிகளுக்கு அது வந்து ஒரு காரணமாக அமைகிறது. அப்போ வந்து கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது. அப்போ நாம் அந்த கண்ணை வந்து எப்பவுமே நம்ம தெளிவாக வச்சுக்கிறது பார்க்கணும். அப்படின்னா அந்த வெளிச்சம் எப்பொழுது எரிந்து கொண்டே இருக்கணும். அப்போ எப்பொழுது எரிந்து கொண்டு இருக்க வேண்டும் என்று சொன்னால், தினந்தோறும் நாம் செய்கிற தவறுகளை திருத்தி திருத்தி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கடந்து போகணும். இப்போ கண்ணில் நாம் பார்க்கும்போது ஒரு முள் இருக்குது, கல் இருக்குது, பள்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை வந்து எப்படி நாம் சரி பண்ணி போகணுங்கிறத நம்ம சரி பண்ணி போகிறோம். அதே மாதிரி தேவனுடைய காரியங்களில் நாம் கடந்து போகணும்னு சொன்னால் நம்மளுக்கு வெளிச்சம் குறையும் போது என்னாகும், முழுவதும் இருள் அடைஞ்சிடும். அப்போ நம்மளுக்கு பிரச்சனை வரும்போது மட்டும் ஆண்டவரை தேடணும்னு சொன்னால் அங்கே வந்து அங்கே வெளிச்சம் பிரகாசிக்காது. அப்போ தினந்தோறும் நம்ம வந்து வாழ்க்கையில் வர்ற தவறுகளை திருத்தி திருத்தி போகும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி போக முடியும். இப்போ சரீரத்தில் கண் நம்ம சொல்கிறோம், அதே மாதிரி சரீரத்தினுடைய கண் வந்து சரீரத்தை மட்டும்தான் வழி நடத்திட்டு போகுது. அப்போ ஆத்மாவை யார் வழி நடத்தி போகிறது? இங்கே நம்ம வசனத்தில் பார்க்குறோம், சரீரத்தின் விளக்காக இருக்கிறது. அப்போ ஆத்மாவுக்கு விளக்கு ஏதோ ஒன்று இருக்குமில்ல, யாருக்கா தெரியுமா சொல்லுங்க பார்ப்போம். இல்லை, வேத வசனம் வெளிச்சம், விளக்கு நம்மகிட்டல இருக்குது. சொல்லுங்க பாப்பா, யாருக்கு தெரியுதுன்னு பார்க்கலாம். இல்லை, இப்போ கண்ணு சரீரத்தினுடைய விளக்கு கண்ணு இல்லை, அப்போ ஆத்மாவுடைய விளக்கு அதுவும் இல்லை. அப்படின்னா ஞானக்கண், தரிசனம். நம்முடைய ஆவி ஆத்மாவில் எந்த அளவுக்கு தூர பார்வையை தரிசனத்தை பார்க்குறோம், நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது, நான் இந்த போகணும், இன்னைக்கு வந்து இந்த வேலையை செய்யணும்னு நம்ம திட்டம் பண்ணுறோம். அப்போ நம்முடைய தொலைநோக்கு பார்வை வந்து இந்த மாதிரி காரியம் போகும். அப்போ அந்த காரியத்தை வந்து தான் இந்த அந்த தெளிவாக இருக்கும்போது தான் நம்முடைய ஆத்மா அதை பின்தொடர்ந்து போகும். இன்றைக்கி இந்த பாடமெல்லாம் படிச்சிடணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய ஞானக்கண் சொல்லும் பொழுது என்னாகும், நம்ம அதெல்லாம் நம்முடைய ஆவி ஆத்மாவில் நம்ம எல்லாம் செய்யறதுக்கு முயற்சி இருக்கிறோம். அப்போ ஒரு மனுஷனுக்கு தரிசனங்கிறது ரொம்ப முக்கியம். தரிசனம் இல்லாதவங்க எல்லாருமே என்ன சொன்னன்னு கேட்டிங்கன்னா, கண் இருந்தும் குருடர்கள். வாழ்க்கையில் ஏதாவது ஒரு குறிக்கோள் அவர்களுக்கு இருக்கணும், நான் வேலைக்கு போகணும், நான் வந்து இந்த மாதிரி ஆகணும், நான் வந்து சமூக சேவை செய்யணும், என்னுடைய வாழ்க்கைக்கு இந்த மாதிரி ஒரு காரியங்களை தேர்ந்து கொள்ளும். அப்படி வந்து இன்றைக்கு நல்ல காரியங்களை தேர்ந்தெடுக்கும்போது அவங்களுடைய வாழ்க்கை வந்து சந்தோஷமாக இருக்கும். ஆனால் சிலவங்களுடைய தரிசனம் பார்த்தீங்கன்னா, அடுத்தவனை ஏமாற்றணும், பணம் சம்பாதிக்கணும், இப்படி போகும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, அது ஆத்மாவை எங்கே வழி நடத்திட்டு போகுதுன்னு கேட்டிங்கன்னா, அது நேராக பாதாளத்துக்கு கொண்டு போகும். அப்போ கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளுகிறவன் ஜீவ வழியில் இருக்கிறான், கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளாதவன் நேராக பாதாளத்துக்கு போகிறான். ஆமாம், மோசம் போகிறான், அவன் நேராக பாதாளத்துக்கு தான் போகிறான். அப்போ வந்து நம்முடைய வாழ்க்கையில் தரிசனங்கிறது ஒன்று தேவை. அப்படின்னு எல்லாருக்கும் நான் டாக்டர் ஆகணும், வக்கீல் ஆகணும், இன்ஜினியர் ஆகணுங்கிறது இல்லை. நம்மளுக்குன்னு ஒரு எண்ணங்கள், நல்ல எண்ணங்கள் தேவை. நம்ம தாய் தாப்புன்னு கீழ்படியணும், இந்த வருஷம் படித்து பாஸ் ஆகிடணும், இது நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணங்கள் நம்மளுக்கு தேவை. அப்படி அந்த எண்ணங்கள் இருந்தால் தான் அதுதான் நம்முடைய ஆத்மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வழி நடத்தும். எந்த எண்ணம் இல்லாமல் நல்லா தூங்கிட்டு, எனக்கு என்ன 3 நேரம் சாப்பாடு கிடச்சிருது, ஸ்கூலுக்கு போக சொல்கிறாங்க, எனக்கு விருப்பம் இல்லை, என்னமோ போகிறேன் சொல்லித்தர்றாங்க, ஆனால் எனக்கு மனசில்லை, எல்லோரும் படிக்கணும்னு சொல்கிறாங்க, நானும் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி படித்தா கண்ணு கெட்டு போச்சு. ஆமாம், கண்ணு இங்கே கெட்டு போச்சு. அப்படி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. தேவனுடைய வார்த்தையை பெற்றவர்கள் முதலாவது செய்கிற தவறை திருத்த வேண்டும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக திருத்தணும்னு வைங்களேன், தானாக எல்லாமே சரியாகும். இப்படியாக இன்றைக்கு ஆவிக்குரிய கண்கள் அநேகருக்கு குருடாக இருக்கிறது. அதை தெரிவிப்பணும்னு சொன்னால் இவர் என்ன சொல்கிறது, நம்ம என்ன கேட்கறது, நம்மளுக்கு அது தெரியாது, நம்மளுக்கெல்லாம் தெரியுமே அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தரிசனத்தை வைத்து போய்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அந்த பாதை வந்து எங்கே கொண்டு போய் சேர்க்குன்னு கேட்டிங்கன்னா, அது எல்லாமே மரத்தின் வழிகள். அப்போ தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற தரிசனங்களை மட்டும் ஏற்றுக்கொண்டு முன்னேலே செல்லுகிறவர்களுக்கு அவர்கள் ஜீவ வழியில் நடக்க முடியும். தேவனுடைய வார்த்தையின்படி தங்களுடைய தரிசனத்தை சரிப்படுத்தாதவர்கள், அப்படின்னா நம்மளுடைய தரிசனம் ஒன்று இருக்குது, நம்ம அங்கேயே போயிட்டுருக்கும்போது அது தவறுன்னு சொல்லும்போது நம்மளுக்கே தெரியும், ஆண்டவர் நம்மளை உணர்த்துவார். ஏன்னா நம்ம வேதத்தை படிக்கிறோம், படிக்கும்போது தேவனுடைய வார்த்தை நம்ம கூட பேசுது. அப்போ நம்ம போகிற வழி சரியில்லைன்னு அந்த வார்த்தை சொல்லுது. கீழ்படிஞ்சோம்னா உடனே நாம் சரியான வழியில் திரும்பி போவோம். கீழ்படியாமல் எனக்கு இதுதான் தரிசனம், இதுதான் என்னுடைய லட்சியம் அப்படின்னு சொல்லி நாம் போகும்போது அப்படியே போனோம்னு என்னான்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து பாதாளத்தினுடைய வழிகள் அல்லது மரண வழிகள். லூக்கா 11:33-36
எச்சரிக்கையாயிருக்கும்.
அப்போன்னா நம்ம வெளிச்சம் வந்து அடிக்கடி வந்து எண்ணெய் இல்லாமல் மங்களாக எரிஞ்சு எரிஞ்சு வெளிச்சம் குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போ நம்மள வந்து எல்லாருமே நல்லவங்க நீதிமான்கள்னு சொல்ல முடியாது. நம்ம எல்லாருமே தவறுகளை சந்திக்கிறவங்கள், சோதனைகளை சந்திக்கிறவங்க, பல பிரச்சனைகளை சந்திக்கிறவங்க. அப்போ நம்ம விளக்குடைய வெளிச்சம் குறையும் பொழுது நம்மளுக்கு நல்லா தெரியும், இது நம்ம விளக்கு தான், வெளிச்சம் வந்து கொஞ்சம் குறையுது, இதில் எண்ணெய் குறைஞ்சி போச்சு அல்லது அதிகமான காற்றடிக்குது, அதை வந்து சரி பண்ண முடியாமல் இந்த வெளிச்சம் வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் திசை மாறுது, முழுவதும் எண்ணெய் குறைஞ்சி போச்சு, நம்ம யார் சொல்கிறதுமே கேட்கறதில்ல, கேட்காம போய் போய் இன்றைக்கி இந்த அளவுக்கு ஆகி போச்சு, போகிற வழி எதுன்னு சொல்லி தெரியாமல் எங்கேயோ இருட்டுக்குள்ளே போயிட்டுருக்குறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. நம்ம தெரியும்போது முதலாவது நாம் செய்ய வேண்டியது நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நம்முடைய தவறுகளை ஒப்புக்கொள்ள வேண்டும். பாவின்னு சொன்னால் மட்டும் பார்த்தா தான் என்ன பாவம் செஞ்சாங்கிற அந்த தவறை திருத்துறதுக்கு முயற்சி எடுக்கணும். எல்லாரும் பாவிக்கு தான் ஆண்டவர் சமூகத்தில். ஆனால் என்ன தவறு நடந்தது, ஆமாம் என்ன தவறு நடந்தது, அதில் எப்படி நம்ம சரிப்படுத்தணும், அந்த தவறை எப்படி சரியாக்குறது, தேவனுடைய வசனத்தின்படி எப்படி நாம் அதை வந்து சரிப்படுத்தணும், அதுக்குண்டான நீதியின் கிரியைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம செய்யும் பொழுது அங்கே சரீரத்தினுடைய எல்லா பகுதியிலேயும் வெளிச்சம் வரும். நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா பேசும்போது மட்டும் ரொம்ப பிரைட்டாக பேசுவாங்க, ஆனால் செயலில் அப்படியா சோத்திரம், அது ஒவ்வொரு படம். ஆமாம், அப்போ பேச்சு மட்டும் நல்லா தெளிவாக அப்படியே நல்லா பேசுவாங்க, ஆனால் செயலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. இப்போ சரீரம் முழுவதும் பிரகாசமாக இருக்குன்னு சொன்னால் சரீரத்தில் முதலாவது பேச்சு, வெளித்தோற்றம், அப்புறம் கிரியை. அது சரீரம் தானே, அது செயல் நடந்தது போகுது, செயலில் கிரியை செய்து நம்ம இந்த மாதிரி உதவின்னு கேட்கும்போது இது பார்க்கலாம் செய்யலாம், ஜெபம் பண்ணுங்க ஆண்டவர் கொடுத்தாருன்னா நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஆனால் நான் இந்த மாதிரியெல்லாம் செய்கிறேன், ஆண்டவருக்கு இந்த மாதிரி பண்ண போகிறேன், இப்படிலாம் செய்கிறேன்னு நம்மளே மனசை திறந்து நம்ம நிறையா காரியங்களை நம்ம ஆண்டவர் சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணுவோம். ஆனால் செயல் வரும்போது என்னாகுன்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து வெளிச்சம் இருள் அடைஞ்சு போச்சு. ஆமாம், கிரி இல்லை. அப்போ கிரி இல்லாமல் இருக்கும்போது வந்து நம்ம விளக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம போகிற வழி சரியில்லை, ஏன்னா நம்மளே நம்ம விளக்கை வந்து கெடுத்துக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அப்போ நம்ம வந்து பேச்சளவில் மட்டும் இல்லாமல் செயல்லையும் நம்ம என்ன பேசணுமோ அதை செயல்லையும் செய்கிறதுக்கு முயற்சி எடுக்க வேண்டும். அப்போ தான் சரீரத்தினுடைய மறுபக்கமும் வெளிச்சமாக இருக்கும். அதனால் நம்முடைய வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாக இருந்தால் இது எல்லாரும் கவனமாக கை கொள்ள வேண்டிய ஒரு காரியம். நம்ம என்னைக்காவது தண்ணி குடிக்காமல் இருந்திருக்கிறோமா? இல்லை, தினந்தோறும் நம்ம தண்ணியை குடிச்சிட்டே இருக்கிறோம். அதே மாதிரி தினந்தோறும் நம்முடைய தவறுகளை நாம் திருத்திக் கொள்ள வேண்டும். அப்போ தான் நம்முடைய வாழ்க்கையில் நீதியின் கிரியைகள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பிரகாசிக்கும். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு நீதியின் கிரியை செஞ்சுட்டு அந்த நீதிக்கிரியின் செஞ்சதுனால நாலு தப்பு பண்ணோம்னா நான் தான் நல்லவன்னு எல்லாத்துக்கும் தெரியுமே, நான் செய்கிற தப்பு யாருக்கு எப்படி தெரியும், ஏன்னா என்னை பற்றி எல்லோரும் நல்லவங்கன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு நன்மை செஞ்சுட்டு நாலு தப்பு செய்கிறதுக்கு இன்றைக்கி தயாராக இருக்காங்க. ஆனால் அப்படி இல்லாமல் செய்கிற தவறுகளை திருத்தி திருத்தி நாம் நல்ல கிரியைகளாக செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்குது. அதனால் ஒவ்வொரு நாளும் நம்முள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாக இருந்து நாம் மனம் திரும்ப வேண்டும். மத்தேயு 5:14-16
வெளிச்சமாயிருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது, விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவருக்கு முன்பாக பிரகாசிக்கப்படுவது.
ஆ போதும், முதலாவது வெளிச்சம் எங்கே பிரகாசிக்கணும்னு கேட்டீங்கன்னா வீட்டில் பிரகாசிக்கிறோம். இங்கே வீட்லேயும் அடங்கிறது இல்லை, ஊருக்கு அடங்கிறது இல்லை. ஆமாம், அது வந்து சத்துரு, அது வந்து முதல்ல வெளிச்சம் பிரகாசித்தால் தானே சத்துருவா அல்லது சிநேகிதான்னு கண்டுபிடிக்க முடியும். இங்கே வெளிச்சமே பிரகாசிக்க
மாட்டேங்குதா,
எப்படி தெரியும்? அதனால தான் ஆசரிப்பு கூடாதுல நீ முதல்ல போனேன்னா விளக்கு எரியுதான்னு பாரு, அப்போ தான் அங்கே பக்கத்தில் டேபிளில் வந்து என்ன அப்பம் இருக்குதுங்கிறத கண்டுபிடிக்க முடியும். இப்போ அங்கே என்ன இருக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது, இருண்டு கிடக்குதே. இருட்டாக இருக்கிற ரூமில் போய் நான் வந்து நம்ம ஆண்டவர் ஆராய்ச்சிட்டு வந்தால் எப்படி இருக்கும்? அது இருக்குது. ஆனால் நம்மளுக்கு ஒரு திருப்தி இருக்குமா? அங்கே என்ன இருக்குதுன்னு எடுத்து சாப்பிடணும்ல. ஆண்டவர் நம்மளுக்கு அப்பத்தை வச்சுருக்காரு, ஆகாரத்தை வச்சுருக்காரு. அதை சாப்பிட்ணுன்னா முதல்ல நாம் தவறை திருத்தணும், நம்ம விளக்கு எரியணும். அப்போ தான் அங்கே என்னென்ன இருக்குதுன்னு தெரியும், நல்லது இருக்குதா கெட்டது இருக்குதா, அப்பம் பழசு இருக்குதா, புளிச்சப்பமா புளிக்காத அப்பமா, மேசையில் இருக்கிற அப்பமா, அது எல்லாங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அதை விட்டு போட்டு இன்னைக்கு வெளிச்சம் வந்து முதலாவது வீட்டில் உள்ளவர்களுக்கு பிரகாசிக்க வேண்டும். அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து நம்ம வந்து நல்லவங்களாக நாம் நன்மை செய்து அல்லது நம்முடைய தவறுகளை திருத்தி நீதியுள்ளவர்களாக நாம் வீட்டிலே வெளிப்படுத்த வேண்டும். அதற்கு முன்பாக அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மற்றவர்களுக்கு உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் அப்படின்னா மற்றவங்களுக்கு. அப்போ வீட்டில் வந்து நம்ம நல்லவங்களாக இருந்தால் தான் வெளியில் நல்லவங்களாக இருக்க முடியும். வெளியிலெல்லாம் நல்லவங்களாக இருந்துக்கிட்டு, இல்லை வெளியிலெல்லாம் மோசமானவனாக இருந்துட்டு வீட்டில் மட்டும் நல்லவனாக இருக்க முடியுமா? முடியாது. அப்போ வீட்டில் வந்து முதல் நல்லவனாக இருந்தால் தான் வெளியில் நல்லவங்களாக இருக்க முடியும். அப்படியாக நம்முடைய விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல், மரக்கால்னால் மூடி வைக்கிறதுனா அது வந்து வியாபாரத்துக்கு தான், மரக்கால்னால் அளந்து அளந்து கொடுக்கறது. அப்படின்னா வியாபார நோக்கத்தோடு நாம் வந்து நற்கிரியைகளை செய்யணும், அல்லது பணத்தின் அடிப்படையில் தான் வந்து நான் வந்து ஒரு நன்மை செய்வேன் அப்படின்னு சொல்லி இல்லாமல், விளக்கு தண்டு அப்படின்னா எல்லாத்துக்கும் நம்முடைய நன்மைகள் போய் சேரணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற நன்மையான காரியங்களை செய்யும் பொழுது தான் வீட்டிலையும் வெளிச்சம் பிரகாசிக்கும், மற்ற ஜனங்களுக்கு முன்பாக நம்முடைய நற்கிரியைகள் பிரகாசிக்கும். அப்போ தினந்தோறும் நம்முடைய தவறுகளை திருத்தாமல் இருந்தால் வீட்டில் இருள் பிரகாசிக்கும், அதே இருள் வந்து வெளியிலையும் பிரகாசிக்கும். வீட்டில் வந்து ஏன் இப்படி பண்ண, எதுக்கு பண்ண, என்ன அறிவில்லாமல் பண்ணிட்டேன்னு சொல்லி கேட்டுட்டு விட்டுருவாங்க. ஆனால் வெளியில் என்ன பண்ணுவாங்க? வெளியில் அப்படியெல்லாம் கேட்டு விட மாட்டாங்க. ஆமாம், அடி ஓத பிரித்து அவனை கொண்டு போய் நேரம் ஸ்டேஷனில் தள்ளுன்ட்டு, ஐயோ ஸ்டேஷன்லாம் விட்டா திருப்பி ஓடி வந்துடுவான். அவனுக்கு இங்கேயே அதை நம்ம தான் உதவ கொடுக்கணுன்ட்டு அங்கேயே வெளிச்சம் பிரகாசிக்கிறதுக்கு என்னன்னு சொல்லி கொடுப்பாங்க. ஆமாம், அதனால் வெளிச்சம் வந்து மற்ற ஜனங்கள் மூலம் வந்து உத வாங்கி வெளிச்சம் பிரகாசிக்கிறதுக்கு முன்னால் நாமளே இங்கே பிரகாசிச்சிட்டா பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இல்லைன்னா ஊரில் இருக்கிறவனெல்லாம் எண்ணெய் ஊற்றி நல்லா அடி அடினு அடித்து, இப்படி பண்ணாதா இப்படி பண்ணாதான்னு சாத்து சாத்துன்னு சாத்தி, சரி நான் வெளிச்சமாக இருக்கிறேன், பிரகாசமாக இருக்கிறேன், நல்ல காரியங்களை செய்கிறேன்ட்டு அவன்கிட்ட எல்லாம் காலில் விழுந்த மன்னிப்பு கேட்டு தான் அப்புறம் பிரகாசிக்க வேண்டியது வரும். வெளிப்படுத்தல் 3:18-19. வெளிப்படுத்தல் 3:18-19.
நான் நீ ஐஸ்வர்யமான ஆகும்படிக்கு எதிர்ப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும், உன் நிர்மாணமாகிய அவலட்சம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்துக் கொள்வதற்கு பெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும், நீ பார்வையடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிகம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாய் இருந்து மனம் திரும்பு.
அப்போ நீ பார்வையடையும்படி கண்ணுக்கு கலிகம் போடணும். அதுக்கு அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுது? நான் நேசிக்கிறவர்களை கடிந்து கொண்டு
சிக்ஷிக்கிறேன்.
ஆமாம், ஆண்டவர்கிட்டருந்து யார் யார் அடி வாங்கியிருக்காங்களோ அவங்கெல்லாம் ஆமாம் நேசிக்கிறாரு. ஆனால் தினந்தோறும் தவறுகளை திருத்திக்கிட்டே இருப்பாங்க. அவங்க அடி வாங்காதவங்க ஆண்டவர் விட்டாரு. கோயில் மாடு மாதிரி போய் எங்கேயோ போய் எப்படியா தெரியுது. ஆ, அடிக்க மாட்டார் செல்ல பிள்ளைங்க. அவங்களுக்கு ஒரு ஆடும் ஒரு கழுதியும் வளர்த்துன காதம் தெரியுமா அவங்களுக்கு? தெரியாது. ஒரு ஆட்டையும் ஒரு கழுதியும் ஒரு யார் இந்த ஆடு வெட்டுறவன் வளர்த்திருக்கிறான். ஆட்டுக்கு நிறையா புல்லை போட்டு 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 புண்ணாக்குன்னா அது பயிர் என்னென்னமோ பண்ணி, ஆனால் அந்த கழுதிக்கு பார்த்தீங்கன்னா அவுத்து விட்ருவான். போய் எங்கேயோ புல்லை தின்னு பேப்பரை தின்னு அப்படியே வந்துருக்குது. ஆனால் ஒரு நாள் வந்தது என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஆட்டுக்குட்டியை பிடிச்சி ஒரு நாள் நல்லா குளிக்க வச்சு எல்லாம் பூவெல்லாம் போட்டு அப்படின்னு சேடா நம்மளுக்கு இவ்வளவுலாம் பண்ண ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாங்களே, இதுக்கு இவ்வளவு பண்ணுறாங்களேன்ட்டு அப்புறம்தான் தெரியும் அவனுக்கு. அது சத்தம் போடுது பே பேன்னு, அப்போ தான் தெரியுது அது வந்து கொண்டுட்டாங்க. ஆமாம், அந்த மாதிரி ஆண்டவர் நேசிக்கிறார் நேசிக்கிறாருன்னு சொல்லி அப்படியே இருந்துட்டு இருந்தோம்னா நேசி நேசி ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ஆமாம், நேராக கொண்டு தள்ளிவிட்டு. ஆமாம், கண்டிப்பாக நேசிக்கிறவர்களே சிச்சிக்கிறார். போன வாரம் தான் நம்ம பார்த்தோம், தகப்பன் சிச்சிக்காத புத்திரன் உண்டோ? ஆஹா, சரீரத்துலேயும் இருக்கும் மனதளவுலையும் இருக்கும். மனதளவுல எல்லாம் சொன்னால் திருத்த மாட்டாங்க. ஆமாம், மனதளவில் சொன்னால் யார் திருத்தம்? அடி கொடுத்தாதான் அண்ணன் தம்பியும் கீழ்ப்படிவான். ஆமாம், ஒன்றும் உதவ மாட்டாங்க. அப்படி வந்து தேவன் நேசிக்கிறவர்களே சிரிச்சிக்கிறார். சரி, இப்போ சப்ஜெக்ட் வருவான். கண்ணுக்கு எப்படி கழிக்கும் போடுறது? கடையிலெல்லாம் பென்சில் நீல நிலமாக இருக்குதா? சிகப்பு கலரு, மஞ்சள் கலரு, பச்சை கலரு, கருப்பு கலர்னு அதை வச்சு மை இப்படி போட்டுக்கிறதா கழிக்க வேணாம் இல்லை?
அதானே,
அதான் எப்படி என்ன அர்த்தம் அதுக்கு? வரமாட்டேங்குது. அப்போ கண்மை நல்லா போடுறீங்கன்னு அர்த்தம். அதான் எப்படி கழிக்கும் போடுறதுன்னு, எப்படி கண்ணு வந்து பார்வை இருக்குது, அது எப்படி கழிக்கும் கழிக்கும்னு என்ன? இங்கிலீஷ் பைபிள் இருந்து எடுத்து வாசிக்க பார்ப்போம். இல்லை, குதிரைக்கு கடிவாளம் போட்டிருக்கோம், கண்ணுக்கு வந்து, ஆமாம், குதிரைக்கு போட்டிருக்கிறத கழிக்கும். குதிரை வந்து எதுனால குதிரை அடக்குனது யாருக்கு தெரியுமா உங்களுக்கு? முதலாவது ஆமா, தேசிங்க எண்ணத்தினால எப்படி அடக்கணும்? அப்படி இல்லை. ஆமா, என்னன்னு கேட்டீங்கன்னா, குதிரையுடைய கண்ணு மட்டும் குதிரையினுடைய வால் பகுதியிலிருந்து 2 அடி வரைக்கும் அதுக்கு தெரியும். நம்மளுக்கெல்லாம் முன்னால் மட்டும்தான் தெரியுது இல்லைங்களா? ஆனால் குதிரையுடைய கண்ணுக்கு முன்னாலையும் தெரியும், தனக்கு பின்னால் யார் வர்றாங்கிறது தெரியும். அதனால் யார் பிடிக்கிறதுக்கு அது வந்து பின்னால் வர்ற ஆளுகளை பார்த்து நம்ம எதிரி தான், நம்ம வந்து அடிக்கிறதுக்கு தான் வர்றாங்க அப்படிங்கிறத பயந்துட்டு உடனே அவனை தாக்கிறதுக்கு முயற்சி எடுக்குது. ஆனால் தேசிங்க ராஜா வந்து என்ன பண்ணானா, அதனுடைய நிழலை பார்த்து தான் பயந்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் முடிவு பண்ணி அந்த குதிரைக்கு வந்து அந்த பார்வை மட்டும் முன்னால் மட்டும் தெரிகிற மாதிரி ஒரு பட்டையை வச்சாங்க. அப்படி வந்து தான் குதிரையை வந்து அடக்குனது. ஆனால் இன்னைக்கு விஞ்ஞான முறைப்படி பார்த்தீங்கன்னா குதிரையுடைய கண்ணு வந்து 4 பக்கமும் அதனுடைய பார்வை இருக்குது. அது என்னமோ ஆண்டவர் அப்படி அதை உருவாக்கியிருக்கார். காரணம், அது யுத்தத்துக்கு போகிறதுனால 4 பக்கம் நடக்கிற காரியங்கள் தெரியறதுக்கு வேண்டி அதுக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கொடுத்துருக்கார். அப்போ இன்றைக்கு நம்முடைய வெளிச்சம் பார்த்தீங்கன்னா நம்முடைய முன்பக்கம் மட்டும் எல்லாமே தெரியும். ஆனால் எங்கே போகிறது எதுங்கிற நம்மளுக்கு தெரியாது. இந்த வழியில் போனால் நல்லாயிருக்கும், இந்த வழியில் போனால் நல்லாயிருக்கும், இப்படி போனால் நிறையா பணம் சம்பாதிக்கலாம், இப்படி போனால் பேரும் புகழ் வரும்னு சொல்லிட்டு நம்முடைய வாழ்க்கையில் நம்மளுக்கு கண்ணுக்கு முன்னால் வந்து நிறைய வழிகள் இருக்குது. ஆனால் எதில் சரியாக போகிறதுன்னு நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. அதுக்கு நாம் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட வழிக்கு போகிறதுக்கு மட்டும் நம்முடைய பார்வையை ஒருமுகப்படுத்தி மற்ற பக்கம் நடக்கிற காரியமெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் நம்ம கண்ணுக்கு அது தெரியக்கூடாதுன்ட்டு நாமளே அந்த பார்வைகளை வரவிடாமல் தடுத்து நம்முடைய தரிசனத்தை ஒருமுகப்படுத்துறோம். அப்போ நம்மளுக்கு முன்னால் நடந்துக்கிட்டே இருக்கும், ஆனால் நம்ம வந்து பார்த்து பார்க்காத மாதிரி நம்ம போயிட்டே இருப்போம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய கண்களை வந்து ஒரே திசையை நோக்கி அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருளுக்கு மட்டும் பார்க்குற மாதிரி நம்ம வந்து அதை வடிவமைச்சிக்கணும். அப்போ வந்து நம்ம அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த கவனம் செதறாமல் இருக்கும். இப்போ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா நிறைய திறமைகள் இருக்கும். நல்லா ஓடுவான், நல்லா கிட்டார் வாசிப்பான், நல்லா வயலின் வாசிப்பான், அப்புறம் நல்லா பாடுவான், ஸ்கூலில் 1st mark எடுப்பான், ஃபுட்பாலில் நல்லா விளையாடுவான், கிரிக்கெட் நல்லா விளையாடுவான். அப்படி வந்து சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னா 5-6 திறமைகள் வந்து உடனே தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு. நல்லாவும் படிப்பான், நல்லாவும் படிப்பான். அவங்க நிலைமை எப்படி இருக்கு யாருக்காவது தெரியுமா? எல்லா இதுலேயும் திறமையாக இருக்கிறவனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? இருள் இருக்காது. அதுக்கப்புறம் சொல்லுங்க பாப்போம்.
முடிவுல சோகமா இருக்கீங்க?
அப்படியெல்லாம் கிடையாது, எல்லாத்துலயும்
திறன்
பைத்தியமாகாது. எனக்கு தெரியும் ஒரு ஆளு எல்லா இசைக்கருவியும் வாசிப்பார், அவருக்கு தெரியாத ஒரு இசை கருவியே இல்லை, அவருக்கு எல்லாத்தையும் வாசிப்பார். இசைக்கருவிகளை வந்து தந்தி கருவிகளை வாசிப்பார், காற்றுல உபயோகமாகற கருவிகளை வாசிப்பார், தோளில் இருக்கிறது இசை கச்சேரினா ஒரு ஆள் வேலைனா அந்த ஆள் வந்து அந்த இசைக்கருவியை வாசிப்பார். இல்லை எந்த வசனம் எல்லா இதுலேயும் திறமையாக இருப்பான், ஆனால் எதுலேயும் நிபுணனாக இருக்க முடியாது, எதுலேயும் கைதேர்ந்த ஒரு ஆளாக இருக்க முடியாது. ஆமாம், எதுலேயும் கைதேர்ந்த நிபுணர் இவர் வந்து இந்த இதில் வந்து ஸ்பெஷலிஸ்ட்டு, இது வந்து நல்லா செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஆமாம், எல்லாத்துலேயும் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும், ஆனால் அது வந்து அவங்களுடைய வாழ்க்கைக்கு பயன்படவே படாது. எல்லாத்துலேயும் உருப்படியாக இருந்து ஆனால் எதுலேயும் தெளிவு இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் எல்லா காரியமும் தெரியாமல் ஒரே ஒரு காரியம் மட்டும் தெரியுதுன்னு வைங்களேன், ஆமாம் அதில் வந்து அந்த எல்லா காரியங்களையும் தெரிஞ்சவன் ஏதாவது ஒரு காரியத்தை மட்டும் தேர்ந்தெடுத்து அதுக்கு மட்டும் முழு கவனம் செலுத்தும் போது அந்த மற்ற காரியங்களுக்கு செலுத்தப்பட வேண்டிய எல்லா அறிவும் ஒரு குறிப்பிட்ட ஒரு செயலுக்கு மட்டும் மாறும்போது அது தனித்தன்மையுடன் நல்லா பிரகாசமாக இருக்கும். இப்போ படம் வரைகிறான்னு வைங்களா, அவனுக்கு இருக்கிற அஞ்சாறு திறமைகளை வச்சு எது அவனுக்கு ரொம்ப முக்கியமானதுன்னு அவன் தீர்மானித்து அந்த படம் வரைகிறதுக்கு மட்டும் எல்லா திறமைகளையும் உபயோகப்படுத்தும் பொழுது அந்த படம் வரைகிற திறமை வந்து அவனுக்குள்ளே வளர்ந்து ரொம்ப நிபுணனாக மாற்றிவிடும். அப்படி வந்து நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எல்லா காரியங்களையும் ரொம்ப தலை சிறந்து இருப்போம், ஆனால் தேவனுடைய வார்த்தையில் எப்படின்னு கேட்டிங்கன்னா அது எல்லோரும் சபைக்கு போகிறாங்க, எல்லோரும் பைபிள் வாசிக்கிறாங்க, நானும் இப்படி வாசிக்கிறேன், அப்படி வந்து என்னமோ கேட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துகிட்ருப்பான். ஆனால் மற்றதுலேயெல்லாம் அறிவு இருக்குது, வேதத்துலேயும் கொஞ்சம் அறிவு இருக்கு, எல்லாம் அங்கே அங்கங்கே கொஞ்சம் அப்படி இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த நம்முடைய தரிசனம் ஒருமுகப்படுத்தாதனால நம்முடைய எதிர்கால லக்கு என்னங்கிறது நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ இந்த கடை வைக்கலாமா, இந்த பிஸ்னஸ் பண்ணலாமா, பணத்தை அதில் போட்டு அப்படி எடுக்கலாமா இப்படின்னு வரும்போது மாற்றி தான் நம்ம வந்து போயிட்டு இருக்க முடியும். ஆனால் தேவனுக்கு பிரியமான காரியங்கள் ஏதாவது நல்ல காரியம் ஒன்றை வந்து லக்காக வச்சு இதுதான் நம்ம குறிக்கோள் அப்படின்னு சொல்லி நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா நம்முடைய ஆரம்பம் வந்து குறைவாக இருந்தாலும் அது படிப்படியாக வளர்ந்து நம்ம வந்து ஒரு லக்கை வந்து அடைய முடியும். அதனால் வந்து இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் கழிக்கம் போடாதனால எழுத்தின்படி உண்டான தரிசனமும் இல்லை எழுத்தின்படி உண்டான காரியங்கள்லையும் தவறுது, ஆவிக்குரிய காரியங்கள்லையும் எல்லா காரியங்களுக்கும் நம்முடைய அறிவு செதறி போகுது, அதனால் எதையும் வந்து நம்ம தெளிவாக செய்ய முடியல. அப்போ அதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய தவறுகளை திருத்தி எதையாவது ஒரு முக்கியமான மெய்யான ஒரு பொருள், நிலையான ஒரு பொருள், ஆசீர்வாதமான ஒரு பொருள், நம்மளுக்கு நன்மை செய்யணும், அடுத்தவங்களுக்கு நன்மை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்தை அல்லது ஒரு வழியை நாம் கண்டுபிடிச்சி பயணம் செய்யும் பொழுது நம்முடைய லக்கு சரியான பாதையில் போய் கொண்டிருக்கும், நாம் சரியான இடத்த போய் குறிப்பிட்ட நாளில் நம்ம அடைய முடியும். அதனால் ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பும் அப்படின்னா நம்ம மனம் திரும்பியிருக்கான், ஆனால் நம்ம எவ்வளோ தூரம் கடந்து போயிருக்கிறோம், நம்முடைய கண் வந்து நம்முடைய சரீரத்தை எவ்வளோ தூரம் வழி நடத்தியிருக்குது, அதே மாதிரி நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் நம்முடைய தரிசனத்தை எவ்வளோ தூரம் கொண்டு போய் சேர்த்துருக்குது அப்படிங்கிறத நம்ம சிந்தனை பண்ணணும்னா நம்ம எங்கே தவறி இருக்கிறோம், எங்கே நம்முடைய தரிசனம் வந்து சிதறடிக்கப்பட்டிருக்குது அல்லது தரிசனம் எங்கே வந்து வழி தவறி வேறு வழியில் போயிருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதனால் ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பும். லூக்கா 8:16-18
ஒருவனும் விளக்கை கொளுத்தி அதை ஒரு பாத்திரத்தினாலே மூடவும் மாட்டான், கட்டிலின் கீழே வைக்கவும் மாட்டான், உள்ளே பிரவேசிக்கிறவர்கள் அதன் வெளிச்சத்தை காணும்படிக்கு அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பான், வெளியரங்கமாகாத ரகசியமும் இல்லை, அறியப்பட்டு வெளிக்கு வராத மறைவுகளும் இல்லை, அதனால் நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள், உள்ளவனவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனவனோ அவன் தனக்கு உண்டென்று நினைக்கிறதும் அவனிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் என்றார்.
போதும், இங்க விளக்கு எரிஞ்சாதான் வெளிக்கு வராத ரகசியம் என்னங்கிறது நம்மளுக்கு தெரியும். இப்போ ஒரு இருட்டான ரூபில் இருக்குது, நிறைய பொருள் இருக்குது, அங்கே விளக்கு எரிஞ்சாதானே உள்ள என்னென்ன பொருள் இருக்குது நம்மளுக்கு தெரியும். அப்போ நம்மளுக்கு தெரியாத எல்லா காரியமுமே இருளில் தான் இருக்குது. நம்முடைய வாழ்க்கைக்கு அநேக காரியம் தெரியாமல் இருக்குது அல்லது புரியாமல் இருக்குது, அப்படின்னா அது வந்து இருளில் இருக்கிறது. வேதத்தில் வந்து நம்ம வாசிக்கும் போது அநேக காரியம் புரியாமல் இருக்குது அல்லது தெரியாமல் இருக்குது அல்லது மறைஞ்சிருக்குது. அப்போ இந்த காரியத்தை நம்ம தெரியறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, முதலாவது நம்முடைய சரீரத்தில் இருக்கிற விளக்கு முதல்ல எரியணும். இந்த விளக்கு எரிஞ்சதுன்னா நம்ம வாசிக்கிறதுல என்ன இருள் இருக்குது, அப்போ இந்த இருளில் என்ன மறைஞ்சிருக்குது, அதான் வசனம் சொல்லுது. நீங்கள் வந்து விளக்குத்தண்டை இல்லை விளக்கை விளக்குத்தண்டின் மேல் வைக்கும்போது வீட்டில் உள்ள எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்கும், அதே சமயம் வெளிக்கு வராத ரகசியம் இல்லை,
அறியப்பட்ட
வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை. இங்கே விளக்கு எரிஞ்சாதானே மறை பொருளில் வந்து என்னங்கிறது தெரியும். இல்லைன்னா ஆண்டவர் எல்லாம் புதை பொருளாக போட்டு வச்சுட்டாரு, எல்லாத்தையும் முத்திரை போட்டு வச்சுட்டாரு, யாருக்குமே தெரியாது, எனக்கு தெரியாதனால உலகத்தில் யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு வந்து ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் முத்திரை போட்டார் அப்படின்னு சொல்லி உடனே தெரியாத காரியத்தில் முடிச்சிருவாங்க. காரணம் அவங்களுக்கு தெரியலன்னா உலகத்தில் யாருக்குமே தெரியாது. ஆனால் வசனம் சொல்லுது எல்லாமே வெளிச்சத்துக்கு வரும், வெளிச்சத்துக்கு வராத ஒரு காரியம் இருக்காது. அப்போ வந்து விளக்கு எரிஞ்சால் தானே அது என்னங்கிறது தெரியும். இங்கே நம்ம கண்ணே இருண்டு கிடக்குது. அதான் குருடன் வந்து குருடனுக்கு வழிகாட்டினால் இருவரும் பள்ளத்திலே விழுவார்கள். ஆமாம், அது எழுத்தின்படி அப்படி நடக்கும். ஆனால் ஆவிக்குரிய நிலைமையிலே அதே தான். ஆவிக்குரிய நிலைமையில் குருடன் வந்து இன்னொரு குருடனுக்கு வழிகாட்டினா இங்கே பள்ளத்தில் விழுக மாட்டாங்க, பாதாளத்தில் விழுவாங்க. அப்போ வசனம் சொல்லுது ஊழியக்காரங்கெல்லாம் குருடர்கள் அப்படிங்கிறது வசனத்தில் அதுதான் சொல்லுது. என் தாசனே அல்லாமல் குருடன் யார், ஆமா செவிடன் யார், ஏன் போய் இன்னைக்கு ஊழியத்துல தரிசனம் இல்லாம விழுகிறான், ஏன் சோதனை நிறைய வருது? இல்ல இங்க விளக்கு எரியல, என்ன ஊத்தல இல்லையா, செஞ்ச தவறு என்னன்னு தெரிஞ்சாதானே விளக்கு எரியும். ஆமாம், தினந்தோறும் நீ வந்து அந்த விளக்குக்கு என்ன கொண்டு வான ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இது தினந்தோறும் செய்யக்கூடிய காரியம். நான் அன்னைக்கு ரசிக்கப்பட்டேன், இந்த போன மாதம் உபாசம் எடுத்தேன், அதனால் நான் இதெல்லாம் ஒன்று கவனிக்கிறேன்னு அவசியம் இல்லை. அப்போ வந்து இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையில் நம் தவறுகளை திருத்தும் பொழுது நம்மளுக்கு தெரியாத ரகசியம் இருக்காது. அப்போ வேதத்தில் நம்ம வார்த்தைகளை படிக்கும் போதும் அது மறைஞ்சிருக்கிற ரகசியம் நம்மளுக்கு தெரிய வரும். இதில் 18 வசனம் வாசிப்போம்.
இப்போ அதெல்லாம் நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனிங்கள், உள்ளவனையோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனோ அவன் தனக்கு உண்டென்று நினைக்கிறதும் அவனிடத்தில் இருந்து எடுத்துக் கொள்ளப்படும்
என்றார். அப்போ கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள் அப்படின்னு என்ன இதைய குறிச்சு சொல்லுது?
ஆதலால் நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து
கவனியுங்கள்,
உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவன் தனக்கு உண்டென்று நினைக்கிறது தன்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும்.
சரி, சோத்ரா. இப்போ அதை குறித்து தெளிவாக பார்க்கறக்கு 11 இப்போ ஆசிங்க.
11-15 அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும் போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள், கேட்டவுடனே போய் இப்பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாது இருக்கிறார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அந்த உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களா இருக்கிறார்கள்.
இப்ப கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள் அப்படின்னு எதை கவனிக்கிறது? இல்ல, இங்க கேட்கிற காரியத்தை ஒவ்வொரு வசனத்திலையும் வந்துகிட்டே இருக்கும். அந்த வார்த்தை எப்படி கேட்கறது அப்படின்னா, வழி அருகே விதைக்கப்பட்டவன் அவன் கேட்கற மாதிரி சும்மா அந்த பக்கம் போன காதல விழுந்துச்சு, எப்பவும் அதே தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. இதே எனக்கு தெரியுமாச்சா, தினந்தோறும் தான் நானும் தான் படிக்கிறேன், தினந்தோறும் தான் ஸ்கூலில் அதை பாடம் தான் நடத்திட்டு இருக்காங்க. இல்லை சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க, அரைச்சமாவே அரைச்சிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள். புரியலன்னா கேட்கணும், பக்கத்தில் இருக்கவங்கிட்ட இல்லை வாசிக்கணும். அப்படி இல்லையா? அப்போ வாசிக்கணும், கேட்காம அவங்களே வாசிக்கணும். ஸ்கூல்ல எல்லாம் வந்து கணக்கு போட தெரியாதவங்களுக்கு கணக்கு டீச்சர் ஒன்று சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? வாய்ப்பாடு நல்லா படிப்பாங்க. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இல்லை, அந்த கொஸ்டினை நாலு தடவை படிப்பாங்க சொல்லியிருக்காங்களா? மேக்ஸ் கொஸ்டின் வரும்ல, கொஸ்டின் வராதா? அதே கேட்கறது உங்களுக்கு கேட்கறதுக்கு கொஞ்சம் முடியல, கணக்குக்கு கொஸ்டின் இருக்கான்ட்டு. ரெண்டாவது தடவை கேட்கும் போது உனக்கே புரியுதுல்ல, அந்த கொஸ்டினை புரியலன்னா நாலு தடவை படிக்கணும். படித்தா அந்த பதில் அதில் இருக்கும், புரியுதா? அப்போ தெரியலனா நாலு தடவை படிக்கணும். அப்போ வந்து வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள் இல்லை, எல்லாம் தெரியும் அரைச்சமாகவே அரைச்சிட்டு இருக்கான்னு சொல்றது. அதுக்கடுத்து யாருன்னு
கேட்டீங்கன்னா
கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள். அப்படின்னா கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பரவாயில்லையா, நல்லா இருக்கா? ஆமா, நல்லா பண்றாரு. பைபிள் இங்க இருக்குது அங்க இருக்குது எடுத்து எடுத்து மாத்தி மாத்தி சொல்றாங்க, கொஞ்சம் புரியுதா? ஆனால் அதை வந்து சிந்திச்சு தியானிச்சு கொஞ்சம் செயல்படுத்தணும்னு நினைக்கும் போது அங்கே வேர்
இல்லை,
மண்ணெல்லாம் இருக்கு, வேறு வேறு கீழே போக மாட்டேங்குது. கற்பாறையாச்சு, மேலே கொஞ்சம் மண் இருந்தது, போட்டோன்னா கொஞ்சம் முளைச்சிருச்சு, ஆனால் கீழே வந்து இருதயம் வந்து அப்படி கடினமாக இருக்கு. இதெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு ஒத்துவருமா? இதை விட முக்கியமான காரியம் நிறையா இருக்கு. உட்காந்து டெய்லி பைபிள் படிச்சுட்டு இருந்தால் போதுமா? வேலைக்கு போகிறக்கு நேரமாச்சு இல்லை, ஸ்கூலுக்கு போகிறக்கு நேரமாச்சு
இல்லை.
ஆமாம், நாங்கள் வந்து பைபிள் ஸ்டடி படிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து நாங்கள் நைட்டு தூங்கும்போது 2:00-3:00 அப்படி 5 வருஷம் செயின் ஃபாஸ்டிங் படித்து 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 அப்படி வந்து திரும்பவும் படித்ததவே திருப்பி 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 தான் படிச்சுட்டு வந்தோம். இன்றைக்கும் பாருங்கன்னா எனக்கு வந்து டெய்லி 4 மணி நேரம் உட்காந்து பைபிள் படித்து எனக்கு அந்த நோட்ஸ் எடுத்தால் தான் எனக்கு வந்து நல்லா தூங்க முடியும். என்னைக்காவது பைபிள் படிக்காமல் இருந்துட்டால் அன்றைக்கி தூக்கம் வராது, அவ்வளோதான். அப்போ வந்து கேட்கிற விதம் இதுதான் எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லி விட்டால் அது அப்படியே போயிடும், இந்த காதில் வந்து அந்த காதில் அப்படியே போயிடும். கற்பாறையில் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும்போது நல்லா இருக்குது, ஆனால் வேர் இல்லாதனால கனி கொடுக்க முடியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள். அப்படின்னா முள் ஏற்கனவே நல்லா வளர்ந்துருக்குது, அதுக்கடையில் விதையும் விழுந்தாச்சு, இதுவும் வளருது அதுவும் வளருது, வளர்ந்து யார் ஜெயிப்பா? முள் தான் ஜெயிக்கும், ஏன்னா அது முதலே வளர்ந்துருக்குல்ல. அப்போ பயிர் வளர்ந்து வளர்ந்து நல்ல ஆவிக்குரிய நிலைமையில் வளர்ந்து வளர்ந்து எப்போ வந்து அந்த செடி வந்து நசுக்கப்படுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த இலையெல்லாம் வந்து முள் குத்தும்போது தெரியாது, ஒரு இலைன்னா இன்னொரு இலையில் அப்படியே மாற்றி மாற்றி வந்துடும். ஆனால் அந்த பூ விடுற சமயத்தில் அந்த பூவும் கூட எப்படியோ கொஞ்சம் சமாளித்து மேலே வந்துடும், ஆனால் அந்த காய் ஆகுது பார்த்தீங்களா, சின்ன காய் வந்தது அந்த நேரம் பார்த்து முள்ளெல்லாம் நெருக்கி, அப்போ அதனுடைய கனியை வந்து நம்ம சாப்பிடவே முடியாது. அப்படி வந்து உலக கவலை வந்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அப்படியே நசுக்கி போடும். அப்போ ஒன்றா வந்து முதல்ல விதைக்காமையாவது இருந்திருக்கணும். அப்படி விதைக்கணும்னு சொன்னால் முதல்ல இந்த முள்ளெல்லாம் பிடிஞ்சி போட்டுட்டு அப்புறம் விதைச்சிருக்கணும். இது ரெண்டும் சேர்ந்து வளர்ந்ததுனால என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா அப்போ முள் வந்து நசுக்கிடுச்சு. அதை வந்து விளக்கு எரியாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். அப்படின்னா வழி அருகே விதைக்கப்பட்ட நிலைமையில் கேட்டிருக்கிறியா, அல்லது சந்தோஷத்தோடு கேட்டிருக்கிறியா, அல்லது உலக கவலையோடு கேட்டிருக்கிறியா, அல்லது நல்ல இருதயத்தை சுத்தம் பண்ணிட்டு நீ கேட்டிருக்கிறியா, அப்போ தான் வந்து விளக்கு அதிகமாக பிரகாசிக்கும். இப்போ செடி வளர்ந்து பூ வந்து பிரகாசமாக இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முள் நெருக்குது. அதனால தான் அந்த பூ வந்து வெளியில் தெரியாமல் இருக்குது. இப்போ நிறைய பேருக்குள்ளே வந்து நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்குது, அது வெளியில் தெரியாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சிலவங்களுக்கு வறுமையாக இருக்கலாம், சிலவங்களுக்கு அது தெரியாமல் இருக்கலாம், சிலவங்களுக்கு அவங்களுடைய பாவமாக இருக்கலாம். இப்படியாக அநேகருக்குள்ள நன்மையான காரியங்கள் தேவனுடைய வசனத்தில் இருந்தும் கூட இந்த மாதிரி காரியங்கள் அவர்களை நெருக்கி நெருக்கி வர்றதுனால அவர்கள் கனி கொடுக்க முடியாமல் இருக்கிறார்கள். ஆகவே இந்த மாதிரி இருக்கிறாங்க, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாத நடத்து வந்து உள்ளதம் எடுத்துக்கொள்ளப்படும். அப்படின்னா முள்ள நிலத்தில் பார்த்தீங்கன்னா பயிர் நல்லா வளர்ந்துருக்கும். அந்த மாதிரி எனக்கு ஏதாவது தெரியும்னு சொல்லி யாராவது நினச்சிருந்தாங்கன்னா அதை ஆண்டவர் எடுத்துருவார். ஏன்னா அது முள்ளுக்குள்ளே கிடக்குதே. கற்பாறையில் இருக்கிறவன் கொஞ்சம் செடி வளர்ந்துருக்கோம், அவனும் நினச்சிருப்பாங்க நானும் கொஞ்சம் ஆவிக்குரிய நிலமையில் நானும் வளர்ந்துட்டேன் அப்படின்னு கொஞ்சம் அவரும் நினச்சிட்டு இருப்பார். ஆனால் அதையும் ஆண்டவர் எடுத்துருப்பார். அப்போ வழி அருகே விதைக்கப்பட்டான், ஆண்டவர் எடுக்க வேண்டாம், அது தானாகவே போயிடும். ஏன்னா சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லிகிட்டு இருக்காங்களே, வாரம் வாரம் வந்தால் இதே பசங்க இதை எப்போ கேளு, பிரமாணம் சட்டம் கற்பனை இதே தான், ஆமாம் இதே தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க, வேறு வந்து வசனமே தெரிய மாட்டேங்குது. நிறைய பேர் என்னை பார்த்துட்டு பிரசங்கம் பண்ண தெரியாதனால சொல்லியிருக்காங்க, தெரியாது. ஆனால் ஆண்டவருக்குள்ள 5 வருஷம் பைபிள் காலேஜில் ஒரு 50 பாஸ்டர்களை உருவாக்கிட்டு வந்திருக்கேன். ஆனால் ஊழியக்காரங்க, சாதாரண ஊழியக்காரங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு, இந்த 3 பாயிண்டில் பேசுகிற ஊழியக்காரங்கெல்லாம் பார்த்துட்டு இவருக்கு நான் பிரசங்கம் பண்ணவே தெரியாது. ஆமாம், அவங்க எந்திரிய உக்காரு எந்திரிய உக்காருன்னு சொல்லிட்டு இல்லாத கூத்தடிப்பாங்க, வரமாட்டேங்குது. நான் அதில் தூங்குனா தூங்க அடிப்பேன், எனக்கு அதை பற்றி கவலை. ஸ்கூல் வாத்தியாக இருக்க யார் தூங்குறாங்க யார் படிக்கலன்னா கவனிச்சுட்டு இருப்பாரு, கேட்டால் கேளு கேட்காது. ஆமாம் அப்படி தான் சொல்லி சொல்லி, ஒரு டைம் சொல்லலாம் 2 டைம் சொல்லலாம், திருப்பி திருப்பி சொல்லிகிட்டு இருந்தால் அதான் பிரசங்கம் பண்ண தெரியாதுன்ட்டாங்களே. அதனால நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். வசனம் என்ன சொல்லுது, எக்காலத்தை ஊது, கேட்குறவன் கேட்கட்டும் கேட்காதவன் போகட்டும். ஆமாம், நீ ஆமாம் நீ வந்து நியாயத்தீர்ப்படையாதபடி உன்னை காத்து கொள்வதற்காக, ஆமாம் இந்த காரியத்தை நான் உனக்கு கொடுத்தேன், நீ சொல்ல வேண்டியது சொல்லு, அதை இப்போ கேட்கலன்னா நான் பார்த்துக்கிறேன். நீ ஏன் போய் அவனுங்களை மறந்துருப்ப பார்க்குறேன், நீ ஏன் தூங்குற, நீ ஏன் சர்ச்சுக்கு வரல, நீ அதை செய்யலை அப்படின்னு நம்ம ஏன் போய் கேட்க போகிறான், ஏன்னா அதுக்கு வேற ஒருத்தர் இருக்கார். இப்போ அந்த வேலையை நானும் சேர்ந்து செஞ்சோம்னா அது பிரச்சனையாயிரும். அப்போ அவருக்கு ஆண்டவருக்கு நான் இடம் கொடுக்காமல் நானே எல்லாமே செஞ்சுட்டு இருந்தால் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படாது. ஆமாம், அதனால் வந்து நம்ம செய்ய வேண்டிய வேலையை நான் செய்யணும், ஆண்டவர் செய்ய வேண்டிய வேலைக்கு அவருக்கு இடம் கொடுக்கணும். ஆமாம், அதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும். அதனால் நிறைய ஊழியக்காரங்க என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏன் அந்த பிரதர் வரல, ஏன் அந்த சிஸ்டர் வரல, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தேவையில்லாத வேலை, சோத்திரம். அப்போ இந்த மாதிரி யாராவது தனக்குன்னு உள்ள இது எனக்கு தெரியும் அது தெரியும்னு யாராவது வேத வசனத்தை நினச்சிட்டு இருந்தாங்க, அல்லது உலகத்தில் ஆசீர்வாதங்கள் எனக்கு இது இருக்குது அது இருக்குதுன்னு யாராவது நினச்சிட்டு இருந்தாங்கன்னா ஆண்டவர் எல்லாத்தையும் எடுத்துருவார். அதனால் எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் இன்னும் தெரிய வேண்டியது நிறையா இருக்குது, அதனால் ஏபிசிடியை இன்னையிலேருந்து நான் படிக்கணும் அப்படின்னு தினந்தோறும் நாம் தவறுகளை திருத்துறதுக்கு முயற்சி எடுத்தால் நம்மளுக்கே தெரியாது நம்முடைய பேங்க் அக்கௌண்ட்டு பேலன்ஸ் வந்து பரலோகத்தில் நிறைய ஆண்டவர் சேர்த்து வச்சுருப்பாங்க. இங்கே அலட்சியம் பண்ண 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 ஆண்டவர் அங்கேயும் அலட்சியம் பண்ணிடுவார். ஆமாம், பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை இங்கே சேர்த்து சேர்த்து அங்கே பரலோகத்தில் இருக்கிற அக்கௌண்ட்டு அங்கே கம்மியாகிட்டே வரும். இங்கே அக்கௌண்ட்டு பூமியில் அக்கௌண்ட்டு வந்து கம்மியாக கம்மியாக நம்ம தினந்தோறும் பைபிள் படித்து சிந்தித்து நம்ம தேவனுடைய வசனங்களை தியானித்து போகும்போது பார்த்திங்கன்னா அங்கே தியானிக்க தியானிக்கவே ஞாபக புஸ்தகங்கிற அக்கௌண்ட் அங்கே திறந்து நம்ம பேரெல்லாம் எழுதிடும். அதனால் கேட்குற விதத்தை குறித்து கவனியுங்கள். கவனமாக கேட்டீங்களா, ஏனோதானான்னு கேட்டிங்களா, அல்லது முள்ளுள்ள இடத்துல இருக்கிற மாதிரி உலக கவலையோடு கேட்டிங்களா என்னங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணிக்கிறோம். அவங்க அவங்க பாடு லூக்கா 12:35-37.
உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும் போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள். எஜமான் வரும்பொழுது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். அவர் அறை கட்டி கொண்டு அவர்களை பந்தியிருக்க செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்.
ஆ, போதும். இங்கே விளக்கு எரிஞ்சாதான் கல்யாண சாப்பாடை இங்கே அப்பவுமே சாப்பிட முடியல. ஆசிரியப்பு கூடாரத்தில் இருக்கிற மேஜையில் இருக்கிற அப்பமே விளக்கு பற்ற வச்சாதான் தெரியுது பக்கத்தில் அப்பம் இருக்குதுன்ட்டு, அதே சாப்பிட முடியல. அப்புறம் இங்கே கல்யாணம் வந்து சாப்பிட்றது. அப்போ மணவாளன் இயேசு கிறிஸ்து ராஜாவாக மாறப்போகிறார். அந்த குடிசீட்டு விழா தான் கல்யாண விழா. அதற்கு அழைக்கப்பட்டவங்க அநேகர். அப்படின்னா இயேசுவினுடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டவங்க எல்லாருமே கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள். ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மட்டும்தான் கல்யாணத்துக்கு போகிறாங்க. அப்போ இந்த அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக மாறணும்னு சொன்னால் இவங்க விளக்கு எரியணும். அறைகள் கட்டப்பட்டதாக, அறைகள் கட்டப்பட்டதுன்னு சொன்னால் நீதியின் கிரியைகள் உள்ளவர்களாக இருக்கணும். அந்த நீதியின் கிரியைகள் மற்றவர்களுக்கு பிரகாசிக்கவும் செய்யணும். அப்போ இந்த அனுபவம் இருந்தால் தான் இந்த கல்யாண விருந்து அப்படின்னா இந்த ஊமையில் இருக்கிற ரகசியங்களுக்கே போக முடியும். இப்போ சாதாரண ஒரு வார்த்தையை படித்து நம்மளால் வந்து சிந்திச்சு தியானித்து அதை ஏற்றுக்கொள்ள முடியலன்னா, ஆமாம், நீதியின் கிரியைகள் வஸ்திரம். அப்போ வெளிச்சம் பிரகாசிக்குதுன்னா நீதியின் கிரியிலே மற்றவங்களுக்கும் போய் சேருது, பிரகாசிக்குது. அது காணிக்க கொடுக்கும் போது மற்றவங்களுக்கு நன்மை செய்யும் போது வலது கை செய்கிறது இடது கை தெரியக்கூடாதுன்னு. மற்றபடி வந்து வேற ஏதாவது ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் இருக்காரு, அவருக்கு போய் எப்படி வலது கை தெரிய செய்யறது இடது கை தெரியாமல் எப்படி செய்ய முடியும்? கூட்டிகிட்டு போய் அவருக்கெல்லாம் அவங்களும் தெரிஞ்சு போச்சு யார் அவர் கூட்டிகிட்டு போனார், அவருக்கு தான் எனக்கு இந்த மாதிரி உதவி செஞ்சாங்கன்னு சொல்ல முடியும். ஆனால் அதை நாம் போய் சொல்லிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிக்குவோம், அந்த நோயாளியே சொல்லுவோம். அப்போ வந்து நம்ம வந்து வேதத்தில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு நன்மை செய்யணும்னு சொன்னால் நிறைய காரியங்கள் இருக்குது அதை பற்றி. அப்போது அறை கட்டப்பட்டிருக்குன்னு வெளிச்சம் பிரகாசிக்கணும், அப்போ தான் வந்து கல்யாணத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். அப்படின்னா பல்லவர் ராஜ்யத்தினுடைய ரகசியங்கள் ஓமைகளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ சாதாரண ஒரு பைபிள் வார்த்தை வாசித்து அதையை வந்து கிரகித்து நம்ம ஏற்றுக்கொள்ள முடிஞ்சாதான், அல்லது தினந்தோறும் நம்முடைய தவறுகளை திருத்துறதுக்கு முயற்சி எடுத்தாதான் எங்கே போக முடியும்னு கேட்டிங்கன்னா கல்யாண விருந்து. கல்யாண விருந்துனா ஓமைகள், ஓமையினுடைய ரகசியங்களுக்குள்ளே போக முடியும். இப்போ ஒரு வசனத்துமே நம்ம தடுமாறணும்னா அந்த ஓமையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இதுக்கு ஒப்பாய் இருக்குது, அதுக்கு ஒப்பாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய ஓமைகள் வந்து ஆண்டவர் சொல்லியிருக்கார். அப்போ அந்த ஓமையினுடைய ரகசியங்களை சாப்பிடணும், நாம் அறிந்து கொள்ளணும்னு சொன்னால் நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய தவறுகளை திருத்தினாதான் நாம் வந்து தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய வரிசைக்கு மாற முடியும். அப்படி இல்லைன்னா நாம் அதுக்குள்ளே போக முடியாது. அதுக்கப்புறம் வந்து நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் அவரும் நம்மளுக்கு சாப்பாடு கொடுக்குறாரு. இப்போ கல்யாண விருந்தெல்லாம் நம்ம சாப்பிட்டேன்னு ஓமைகளுடைய ரகசியத்தை நம்ம நிறைய தெரிஞ்சிட்டோம் வேதத்திலிருந்து. அப்போ திரும்ப ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த சாப்பிட்றதுக்கு வந்து சாப்பிட்டாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து ஆண்டவர் வந்து இல்லை சாப்பிட்டதுக்கப்புறம் இவங்கெல்லாம் சேர்ந்து ஆண்டவருக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. என்ன சாப்பாடு? அப்படின்னா நம்ம நிறைய ரகசியங்களை தெரிஞ்சால் மட்டும் பார்த்தாது ஆண்டவர் வந்து நம்மளுக்கு சேவை செய்கிறார். அப்படின்னா நம்மளுக்கு தேவனுடைய சித்தம் என்ன, என்ன ஊழிய அழைப்பு, என்னத்திற்காக ஆண்டவர் இந்த பகுதியில் வைத்திருக்கிறார், என்னத்திற்காக இந்த வசனங்களை தேவன் நம்மளுக்கு கொடுத்தார் அப்படிங்கிற திட்டத்தையும் தேவன் கொடுத்து தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அப்போ வேதத்தை வாசித்து சாப்பிட்டு இந்த உலகத்தில் நல்லா செல்வமாக இருந்து சந்தோஷமாக இருந்து போகிறது மட்டும் இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய திட்டம் என்ன, தேவனுடைய சித்தம் என்ன, தேவன் என்ன காரியத்திற்காக தேவன் என்னை கொண்டு வந்தார், தேவன் என்ன திட்டத்திற்காக இந்த வசனங்களை எனக்கு புரியும்படி தேவன் ஒப்பு கொடுத்தார், நான் அவருக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற காரியம் யாருமே சொல்லாமல் நம்மளுக்கு ஆண்டவர் உணர்த்துவார். அவருடைய போஜனமாக இருக்குது. அப்போது நம்ம சாப்பிட்டோம், சாப்பிட்டாலும் நம்மளும் வந்து அவருக்கு நம்ம வந்து திரும்பவும் நம்ம அவருடைய சித்தத்தை நிறைவேற்றோம். அப்போ விளக்கு எரிஞ்சால் தான் இவ்வளவு காரியம் நடக்கும். இந்த விளக்கு எரியலைன்னா கல்யாணம் விருந்துக்குள்ளேயே போக முடியாது. நீதிமொழிகள் 8:34-36 போதும். வாசல் இருக்கே அப்படின்னா தினந்தோறும் ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய இருந்த கதவை தட்டிகிட்டே இருக்குது. அப்போ அந்த வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவங்களுக்கு ஆண்டவருடைய தயவு முதல்ல கிடைக்குது. ஆனால் அதைய வந்து அள்ள தட்டுகிறவர்கள் மனசாட்சி வந்து நம்மளுடைய தவறை உணர்த்தியும் நாம் கீழ்ப்படியாமல் போகும் பொழுது ஆமாம் தேவனுடைய நியாயத்திற்கு நம்ம தொடரும். அதனால் எப்பொழுதும் நம்முடைய தவறை திருத்துறதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அப்போ நம்முள்ள வெளிச்சம் அல்லது உன்னிலுள்ள வெளிச்சம் இருள் அடையாதபடி எச்சரிக்கையாக இரு. மற்ற 25:3-9 வாசிப்போம். இப்போ அந்த விளக்கு தினந்தோறும் விளக்குக்கு எண்ணெய் ஊற்றணும்னு சொல்லும்போது அப்போ மணவாளனை சந்திக்கிற போகிற ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா தீவெட்டியும் கொண்டு போகிறாங்க, தீவெட்டியோடு கூட பாத்திரம் இருக்குது, எண்ணெயும் இருக்குது. அப்போ இங்கே நம்ம பார்க்குறோம் இந்த பாத்திரமும் எண்ணெயும் இருந்தவர்களே புத்தி உள்ளவர்கள் என்றும் இந்த பாத்திரமும் எண்ணெயும் இல்லாதவங்களில் புத்தி இல்லாதவர்கள். அப்போ என்னன்னு சொல்லும்போது இன்றைக்கு எல்லாரும் வியாக்கியான பசு தாவிக்கிறாங்க. ஆனால் இந்த வசனத்தில் சொல்லுது நீங்கள் போய் விற்கிறவங்கிட்ட போய் வாங்கிட்டு வாங்க. அப்படின்னா பசு தாவி எந்த கடையில் விற்குது யாருக்காது தெரியுமா? சரி, விற்கிற கடை தான் எது? ஆஹா, பைபிள் காலேஜ். இல்லை, முதல்ல பாத்திரம் என்னன்னு கண்டுபிடிப்போம், அப்புறம் என்ன என்னன்னு கண்டுபிடிப்போம். ஆ, முதல்ல தேவனுடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும். அதுக்கப்புறம் என்ன? ஆமாம், ஒவ்வொரு நாளும் நம்முடைய தவறுதலத்து வந்து திருத்தி திருத்தி வந்திருந்தாதான் ஒரு தப்பு செஞ்சால் அதுக்கு எப்படி அதை திருத்தணுங்கிறது நம்மளுக்கு தெரியும். அப்போது நம்ம இந்த தவறுதலை சீர்திருத்தும்படியாக கொடுக்கப்பட்ட உபதேசங்களை நம்முடைய அறிவிலே ஏற்றுக்கொள்வது அல்லது நம்ம அறிவிலே சேர்த்து வைத்திருப்பது அப்போ இந்த மாதிரி காரியம் இருந்தால் தான் ஒவ்வொரு தவறு நடக்கும்போது உடனே நம்ம எண்ணெய் ஊற்றி உடனே அந்த விளக்கை எரிய வைக்கலாம். அப்போ ரட்சிப்பின் பாத்திரமே இல்லை. இப்போ புத்தி இல்லாதவங்க என்ன பண்ணாலும் வெறும் தீவட்டி மட்டும்தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க, பாத்திரம் கிடையாது எண்ணெயும் கிடையாது. அப்படின்னா தேவனுடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இங்கே பார்க்கும்போது 10 பேரில் 5 பேர்கிட்ட பாத்திரம் இல்லை, 5 பேர்கிட்ட இருக்குது. அப்படின்னா பாதிக்கு பாதி ரட்சிப்பின் அனுபவம் இல்லாதவங்க தேவனுடைய வார்த்தைகளை எடுத்து பிரசங்கிக்கிறார்கள், தேவனுடைய வார்த்தைகளை பின்பற்றுகிறார்கள். அப்போ ரட்சிப்புனா அது என்னன்னு தெரியாமல் இருக்கு. அப்புறம் வந்து எண்ணெய்ங்கிறது எப்படி தவறை சரி பண்ணுறது, எப்படி நாம் சீர்திருத்தி கொள்வது அப்படிங்கிற காரியம் வந்து என்னன்னு தெரிய மாட்டேங்குது. நம்ம ரட்சிக்கப்பட்டன ஆண்டவர் எல்லா பாவத்தையும் மூடி கழுவி சுத்தம் பண்ணிட்டாரு, நம்மளுக்குலாம் பாவமே இல்லை. அதனால் இனி பாவம் வரவும் வராது. ஆண்டவர் நம்மளை பரிசுத்த பிள்ளையாக அபிஷேகம் பண்ணி வச்சிட்டாரு, அதனால் இனி எந்த கவலையும் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மனம் போன போக்கில் போயிட்டே இருக்காங்க. அதே மாதிரி நிறைய பேர்த்துக்கு ரட்சிப்பு இலவசமாக கிடச்சிது. கிடச்சதுனால என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, இலவசமாக கிடச்சிது, நான் இலவசமாக எடுத்துட்டேன். அது எப்போ தூக்கி போட்டாலும் திருப்பி இலவசம் தானே, அது எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம். அப்படி இலவசமாக கிடச்சதுனால இலவசமாக தூக்கி போட்டாங்க நிறைய பேர், ஏன்னா எப்போ வேணாலும் ரட்சிக்க போட்டுக்கலாம்ல. அப்படி இலவசமாக ரட்சிக்கப்பட்டதுனால அந்த ரட்சிப்பினுடைய விலை என்னன்னு சொல்லி தெரியாமல் நிறைய பேர் ரட்சிப்பை தூக்கி போட்டாச்சு. ஆனால் இலவசமாக கிடச்ச ரட்சிப்பை விலை கொடுத்து வாங்கினவங்களுக்கு தான் நாம் வந்து என்ன கஷ்டத்தில் இருந்தால், எப்படி துன்பத்தில் இருந்தால் ஆண்டவர் நம்மளை எப்படி விடுதலை ஆக்கினார், நம்முடைய முதல்ல இருந்த வாழ்க்கை எப்படி அப்படிங்கிறதுனுடைய அந்த கஷ்டங்களை தெரிஞ்சாதான் அந்த ரட்சிப்பை காத்து கொள்ளக்கூடிய அனுபவம் நம்மளுக்கு இருக்கும். அப்போ இந்த ரட்சிப்பை காத்து கொள்ளுகிற சமயத்தில் நம் தவறு செய்யும்போது திரும்பவும் நாம் அந்த பழைய நிலைமைக்கு போயிடுவோம். அப்படி போகாமல் இருக்கிறதுக்கு ஒவ்வொரு நாளும் நம்முடைய தவறுகளை நாம் சரி பண்ண வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணெயை பாத்திரத்தில் எப்பவுமே வச்சிட்டு இருப்பாங்க. அப்போ அலட்சியம் பண்ணாமல் ஒரு தவறை வந்து சுட்டி காட்டும்போது அதை அலட்சியம் பண்ணாமல் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு வச்சுருந்தா தான் இன்னொரு தடவை தவறு நடந்துருச்சுன்னா உடனே நாம் அதைய சரி பண்ண முடியும். இப்போ ரட்சிப்பின் பாத்திரமும் இல்லை எண்ணெயும் இல்லை. அப்போ சீர்திருத்தக்கூடிய அறிவு என்னன்னு தெரியாமல் போச்சு. இப்படியாக இன்றைக்கு மணவாளனுக்காக காத்துட்ருக்காங்க. 5 பேர் தான் பல்லவ ராஜ்யத்துக்குள்ளே போக முடியுது. 5 பேர் உங்களுடைய நாமத்தினால் அற்புதங்களை செஞ்சோம், அடையாளம் செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை தெரியாத தெரியாதானா அக்கிரம செய்திக்கார ஓடி போயிட்டு. ஆமாம், அகன்று பண்ணால் விளக்கு தீவெட்டி மட்டும்தான் எரியுது, ஆனால் ஒன்றும் காணும், எப்படி வேணாலும் எரியலாம் தீவெட்டி. சோத்திரம். ஏசாயா
50:11 அக்னி பொருளால் சூழப்பட்டிருக்கிற நீங்கள் அனைவரும் உங்கள் அக்னி தீபத்திலும் நீங்கள் மூட்டின அக்னி ஜுவாலையிலும் நடவுங்கள், வேதனையில் கிடைப்பீர்கள், என் கரத்தினால் இது உங்களுக்கு உண்டாகும்.
ஆ, போதும். அப்போ இங்கே வசனத்தில் நாம் பார்க்குறோம், யார் இருட்டில் நடக்கிறான்னு சொல்லி உணர்றானா அவன் என்ன பண்ணனா, அவன் வெளிச்சத்துக்கு வரணும்னா யாருடைய சொல்லை கேட்கணும்,
தாசனின் சொல்லை.
ரைட். எந்த தாசனுடைய சொல்லை?
ஊழியக்காரனுடைய சொல்லை.
இல்லை, கரெக்டான இயேசு கிறிஸ்துவனுடைய சொல். இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை படித்து தன்னுடைய இருளை வெளிச்சமாக்கணும். அதை விட்டு போட்டு இன்னைக்கு என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, இதோ நெருப்பை கொளுத்தி அக்னி பொருளினால் சூழப்பட்டிருக்கிற நீங்கள் அனைவரும் உங்கள் அக்னி தீபத்திலும் நீங்கள் மூட்டின அக்னி ஜுவாலையிலும் நடவுங்கள். அப்படின்னா இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னவா இருக்குதெல்லாம், எப்படி அக்னியை எழுப்புறது சொல்லுங்க பார்ப்போம். இல்லை, அது இல்லை. இங்கே வசனம் சொல்லுது, நீங்கள் வந்து அந்த அக்னியில இருந்து உங்கள் வேதனையிலே கிடப்பீர்கள். அக்னி ஒரு பக்கம் எழுதிட்டு இருக்குது, ஆனால் வேதனையில் கிடக்கிறானே, எப்படி அக்னியை எழுப்புறது? அக்னி எப்படி
வெட்டின மரம் அவனே சாய் அவனாலே சாஞ்சதுன்ற மாதிரி.
ஆமா, அது அது எப்படி அது அக்னிபுரி எப்படி உருவாக்குறது? எப்படி அக்னியை மூட்டுறது? எப்படி அக்னி நிறைய பெருசா அக்னி உளுந்து விட்டு எரிய வைக்கிறது? எப்படி அக்னிய வெளிச்சம் இல்லாத இடத்துல பெரிய அக்னியா எப்படி வெளிச்சத்தை கொண்டு வர்றது? என்னவா இருக்கு இதுக்கெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாம் எழுப்புதல் போட்டாச்சு. எல்லாம் ரிவைவல் மீட்டிங் அதில் கீழே எழுதியிருப்பாங்க பாருங்க, நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். பரவசமூட்டும் பாடல்கள், அக்னி ஜுவாலை போன்ற எழுப்புதல். ஆமாம், எழுப்புதல் அக்னியை போட்டு கொளுத்துறது. ஆமாம், இவங்களா பார்த்து இது இப்படி அது இப்படி இது இப்படின்னு சொல்லி பார்த்து அக்னி எழுப்பி எழுப்பி கிடப்பாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா அவனுக்குள்ள அந்த மீட்டிங் முடியறதுக்குள்ள சண்டை வந்துடும் பாருங்க அவங்களுக்குள்ள. ஆமாம், இப்படி தேவனுடைய இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாமல் இவர்களாகவே பல காரியங்களை போட்டு திட்டங்களை போட்டு அனல் மூட்டும் பாடல்கள் அனல் மூட்டும் பாடல்கள் தளபதி இப்படி எழுப்புதல் கீதங்கள் இப்படி அக்னி அனலாக எரியும் பாடல்கள் இப்படி நிறைய போட்டு இவங்களே போட்டு ஒரு டீமாக வந்து உட்காந்து ஆடி பாடி கொண்டாடுதான். அங்கே தேவனுடைய வார்த்தை இல்லை. நம்ம ஏசியெல்லாம் வாசிக்கிறோம், மேலே தாளத்தையெல்லாம் வச்சு கொண்டாடுவான். ஆனால் அவன் வந்து யாருன்னா பெரியவர்கள் அதில் இருக்கிற கணவான்கள் பட்டினியில் சாகிறான். அப்படின்னா ஆவிக்குரிய ஆகாரம் அவங்ககிட்ட கிடையாது. என்னத்தை பிரசங்கம் பண்ணுவான்? நல்ல எழுப்புதல் கூட்டம் பயங்கரமாக நடந்துட்டுருக்கோம், ஆனால் எல்லாம் போயிருக்கிற ஜனங்களே எதுக்குன்னு கேட்டிங்கன்னா சாப்பாடு போடுவாங்க லாரியில் சாப்பாடு. அப்படி வந்து மெட்ராஸில் மெட்ராஸில் ஒன்று மட்டும் இந்த ஊரில் மட்டும்தான் இப்படி, மற்ற ஊர்லெலாம் கிடையாது. கன்வென்ஷன் வச்சா பாஸ்டர்ஸ் மீட்டிங் வச்சா சாப்பாடுங்கிறது இந்த சென்னை பட்டணத்தில் மட்டும்தான், மற்ற ஊர்லெலாம் ஒன்றுமே கிடையாது. கொடுக்குறாங்களா? அதெல்லாம் இங்கேருந்து போன ஆளுக்கு தான் போட்டு அப்படி பழக்கி விட்டாங்க. பிரிஞ்சு பிரிஞ்சு போனவங்க பிரியாணி போட்டை வச்சு எல்லாம் வந்து அவன் அக்னி எழுப்பி கடந்துட்டு இருக்கிறான். ஆனால் அவனுக்கு எல்லாம் வேதனைகளை தான் கிடப்பாங்க. அப்போ தேவனுடைய வெளிச்சம் இல்லை, எல்லாம் மனுஷனுடைய வெளிச்சம்தான். அவனுடைய திட்டங்கள் தான் அங்கே நடக்குத ஒழிய தேவனுடைய காரியங்கள் இல்லை. ஏசி 58:1-7 வரை
உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும்.
இங்கே பார்த்தீங்கன்னா தினந்தோறும் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, இங்கே நாடோறும் என்னை தேடி வர்றாங்க. எதுக்கு? நாள்தோறும். எதுக்குன்னா, நீதி நியாயத்தை கேட்டு ரொம்ப ஆண்டவர் பின்பற்றி வர்ற ஜனங்க மாதிரி வர்றாங்க. ஆனால் அவங்ககிட்ட உண்மையும் இல்லை, நீதியும் இல்லை. இந்த காரியத்தை நீ வந்து என்னுடைய ஜனங்களுக்கு தெரிவி. ஸ்கூலுக்கு நல்லா படிக்கிற பிள்ளைங்க மாதிரி நல்லா நோட்டு புக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறது, ஆனால் ரிசல்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லாம் பெயில். நோட்டு புக்கெல்லாம் வாங்கி பார்த்தா சில நோட்டில் ஒன்று ரெண்டு எல்லாம் எழுதியிருக்கோம், சில நோட்டு புதுசாகவே இருக்கும், சில புக்கெல்லாம் அப்படியே புதுசாகவே இருக்கும். பச்சாத்தானே
அதிகமாக படிக்கிற பிள்ளைங்க
ஆ இருக்காது. அப்படி நாடோறும் என்னை தேடி வர்றாங்க, ஆனால் எதை தெரியணும் அதை தெரியல. சரி, இப்போ நாடோறும் தங்களுடைய தவறை திருத்தாமல் போனதுனால ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு கோபம் ஓட்டிகிட்ருக்காங்க. சரி, எப்படி சரி பண்ணுறது? உபவாசம் வேறு எடுக்கிறாங்க. உபவாசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் உபவாசம்னு வால் போஸ்ட் வேறு அடித்து ஒட்டிடுறாங்க, மைக் செட்டை போட்டுக்கிட்டு பயங்கரமாக கூக்குரல் இடுறாங்க. அப்போ பயங்கரமாக கூக்குறாங்க, ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் இதெல்லாம் உபவாசம் கிடையாதுங்கிறாரு. ஆனால் ஆண்டவர் சில காரியங்களை சொல்லியிருக்காரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, யார் கூட ரொம்ப நாள் பேசாமல் இருக்கிறியோ அவங்க கூட போய் பேசு. நிறைய சில விரோதம் வந்து ரொம்ப வகையாக இருப்பாங்க. ஆமாம், கோட்டை தாழ்ப்பாளை போல இருக்கும். ஆனால் அவங்கக்கிட்ட போய் நாம் உப்புரை வாக்கணும். யார்கிட்டயாவது ஏதாவது தப்பு பண்ணியிருப்போம், அவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும். அல்லது நம்ம சபையிலேயே ரெண்டு பேர் பயங்கரமாக சண்டை போட்டுட்ருப்பாங்க, அவங்கள வந்து சமாதானம் பண்ணி வைக்கணும். அல்லது நம்மளுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இப்படி இருப்பாங்க, அப்படி வந்து நம்ம நன்மை செய்யணும். ஆ, சண்டை போட்டுட்ருக்கோம். ஆமாம், அதெல்லாம் நம்மளை ஏமாத்தாது போடுற சண்டை. அது இங்கே போனால் தீர்ந்துது பாரு, நம்ம சண்டை போட்டு என்ன வேடிக்கை காமிச்சாரு பாரு. அப்படி இந்த மாதிரி பண்ணி நம்ம நன்மையான காரியங்களை செய்யும்போது வெளிச்சம் என்ன பாதுன்னு கேட்டிங்கன்னா, வாசிங்க கடைசி வாசனா எட்டாம், நம்ம முதல்ல பிரகாசம் வரணும்னு சொன்னா இந்த காரியமெல்லாம் செஞ்சாதான் வெடி காலத்து வெளிச்சம் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வெளிச்சம் வரும். நம்ம வெளிச்சம் போறது பத்தாதான் ஆண்டவர் என்ன பண்றாரு, ஆண்டவர் பின்னால இருந்து பாதுகாத்துட்டு வர்றாரு. இவன் நல்லா கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்துட்டு வர்றான், இவனுக்கு எதிரியெல்லாம் நிறைய வருவாங்க, அதனால் நாம் என்ன பண்ணணும், இவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நீதிமான்களுக்கு பாதுகாப்புக்காகவும் வர்றாரு. இப்போ நம்ம வெளிச்சம் பிரகாசித்தா தான் ஆண்டவர் நம்மளுக்கு பின்னால் வருவார். நம்ம வெளிச்சம் பிரகாசிக்காமல் இருண்டு இருந்தால் நம்மளுக்கு பின்னால் யார் வருவான்? சாத்தான் தான் வரும். அப்படியாக நாம் நாள்தோறும் நம்முடைய தவறுகளை திருத்தினா அல்லது உபவாசங்கிறது நம்முடைய குறைகளை நாம் திருத்தி நாம் நன்மையான காரியங்களை செய்யும்போது நம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்குது. ஆமாம், கோர்ட்டில் போய் கடைசி என்ன சொல்கிறான், லோக் அதாலத்துன்னு ஒன்று வரும், தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. நான் என்னுடைய ஆக்சிடென்ட் கேஸு ஒரு 5 வருஷம் நடந்தது, நானாக போடல, அது வேறு ஆளுகள்லாம் போட்டு அதுக்கு உண்டான எல்லாம் முடித்தாங்க. எல்லா கேஸுமே கோர்ட்டுக்கு போகும், கடைசியாக அவங்க சொல்லுவாங்க லோக் அதாலத்தை அப்படின்னு. நீங்கள் ரெண்டு பேருமே பேசி சமரசம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி தினந்தோறும் அப்படிப்பட்ட ஒரு இதை வச்சு தான் நிறைய கேஸுகளை முடிக்கிறாங்க. அதைய கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாலே நம்மளே பேசி முடிவு பண்ணிருக்கலாமே, இங்கேயே முடிவு பண்ணிக்கலாம். அங்கேயும் அதுதான் சொல்கிறானே, அங்கே இல்லை இல்லை, அது எப்போ நம்ம சொன்னாலும் உடனே இப்போ 1 வருஷம் ஆச்சு, 6 மாதம் ஆச்சு, நான் லோக் அதாலத்துக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா உடனே அதை ஏற்பாடு பண்ணிடுவோம். மாதம் மாதம் நடக்குது, அது இந்த மாதம் விட்டு அடுத்த மாதம், அடுத்த மாதம் விட்டு அதுக்கு அடுத்த மாதம் அப்படி. அதுக்கு அங்கே போகிறதுக்கு முன்னாலும் இங்கேயே பண்ணியிருக்கலாமே, வக்கீல் ஃபீஸு எல்லாமே மிச்சமாச்சா? ஆமாம், நம்மகிட்ட தான் இருக்குது. இப்போது முஸ்லீம் நாடுகளெல்லாம் தண்டனை என்னன்னு கேட்டிங்கன்னா, எதிராளி என்ன தண்டனை சொல்கிறானோ அதுதான் தண்டனை. ஆனால் இங்கே இந்திய நாட்டில் வந்து அரசாங்கம் சொல்கிற தண்டனை தான் தண்டனை. சரி சோத்ரா. அப்போ வந்து நம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்கும் போது ஆண்டவரும் நம்ம கூட இருந்து உதவியாக வர்றாங்க. ஏசாயா 65:2-5 வரை. தினந்தோறும் விளக்குக்கு எண்ணெய் ஊத்துன்னு சொன்னா இவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, தினந்தோறும் ஆண்டவர் கோபம் பண்றாங்க. எப்படி கோபம் பண்றாங்க? நீ உண்மட்டில் இரு, என்ன அர்த்தம் யாருக்காவது தெரியுமா? அப்படி இல்லை, சொல்லுங்க பாப்பா யார்
என்ன.
ஆமா, கேட்ட மாதிரி இருக்கு, மறந்து மறந்து போச்சு, ஏன்னா முள்ளு நெருங்கி போச்சு. இதெல்லாம் காட்டிங்கன்னா பெரிய பாஸ்டர் நான். எனக்கு இங்கே தான் சாப்பாடு, எனக்கு இங்கே தான் தங்குறது, நீ எல்லாம் இங்கே வரக்கூடாது. ஆமாம், இங்கே சிபிஎம் சபையில் அந்த ரேங்க் இருக்குது
இன்னைக்கு.
ஆமாம், முதல் வரிசை, எல்லாத்துக்கும் வரிசை இருக்குது, ரேங்க் இருக்குது, மார்க் போடுற வேலை. அப்போ இந்த மாதிரி பண்ணும்போது நாள் முழுதும் ஆண்டவர் கையை நீட்டிட்டு இருக்காரு. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, நாள் முழுவதும் தேவனுக்கு கோபம் மூட்டிகிட்ருக்காங்க. காரணம், நாள் முழுவதும் தேவனுடைய ஆலோசனை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறபடியினால் இவர்கள் நாள் முழுவதும் தேவனுக்கு கோபம் மூட்டி கொண்டிருக்கிறார்கள். பிரேத குழியில் அண்டையில் உட்கார்ந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா, எல்லாம் அவங்க பண்ணுற ப்ரோக்ராம் எல்லாம் சர்ச் ஆக்டிவிட்டீஸ், ஆல் நைட் ப்ரேயரு, கல்யாண மண்டபத்தில் நடக்கிறது, பண்டி அரைச்சி தின்னு, என்ன என்ன அர்த்தம் பண்டி அரைச்சி எப்படி சாப்பிட்றது? அதான் பண்டி அரைச்சி எப்படி சாப்பிட்றது சொல்லுங்க பாப்பா. கரெக்டு, ஆனால் இங்கே பண்டி அரைச்சி சாப்பிட்டுருக்கு, எப்படி பண்டி அரைச்சி சாப்பிட்றது? அப்படியெல்லாம் கிடையாது, இது வந்து ஆவிக்குரிய அர்த்தம். ஆனால் எழுத்தன்படியும் நிறையா கிறிஸ்தவங்க சாப்பிட்றாங்க, சாப்பிடக்கூடாது. பன்றி இறைச்சி சாப்பிட்றது எப்படி சாப்பிட்றது? பன்றி இறைச்சி தின்று, அது இல்லை பாப்பா, யார் கரெக்டாக பதில் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம்.
அதாவது பலிபீடத்தில் வந்து அருவறுப்பான காரியங்களை சொல்கிறோம் போது ஜனங்க வாங்கிக்கிறாங்க.
இல்லை, அது இல்லை, கரெக்டான அர்த்தம் சொல்லுங்க பாப்பா. சரி, இன்னும் உங்களுக்கெல்லாம் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். பன்றி இறைச்சின்னு கேட்டிங்கன்னா, பன்னிக்கு கால் வந்து விரிகுளம்புல தான் இருக்கும், அசப்போடும். ஆனால் அசைப்போடாது, அசைப்போடுற மாதிரி தெரியும், ஆனால் அசைப்போடாது, ஆனால் பார்த்தா அசைப்போடுற மாதிரி தெரியும், ஆனால் கால் மட்டும் விரிகுளம்புல தான் இருக்கும். அப்படின்னா மிருகங்களை வச்சு ஆண்டவர் பல மதங்களை குறிப்பிடுறாரு. ஒட்டகம், அப்புறம் புலி, முயல், ஆடு, அப்புறம் இந்த மாதிரி பன்றி, இப்படி பல மிருகங்களை வச்சு ஆண்டவர் வந்து பல மதங்களை குறிப்பிடுறாரு. இப்போ ஒட்டகம் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், அரபு தேசத்தில் நிறையா இருக்குது. அந்த ஒட்டகம் பார்த்தீங்கன்னா அசைப்பட்டே இருக்கும், ஆனால் காலில் வந்து விரிகுளம்பு இல்லை. அது அசை போகிறது பார்த்தீங்கன்னா அப்படி மேலே வானத்தை பார்த்துட்டு தான் அசை
போடும்.
ஆமாம், அப்போ நிறைய முஸ்லீமில் இருக்க பார்த்தீங்கன்னா நிறைய அறிவாளிகள் இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு அடிப்படையாக தெரிய வேண்டிய நன்மை தீமைகள் தெரியாது. இதுக்கு நேர் ஆப்போசிட் யாருன்னு கேட்டிங்கன்னா, இல்லை கிறிஸ்தவங்க. ஆமாம், கீழே குனிஞ்சிட்டே தான் போவாங்க, பூமிக்குரிய காரியத்தையே தேடி தேடி ஓடுவாங்க. ஆனால் நன்மை தீமை நல்லா தெரியும். பைபிளில் இருக்கிற இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது, பைபிள் இப்படி இருக்குது அது அப்படி இருக்குது அப்படிங்கிறத நல்லா தெரியும். ஆனால் அசை போட மாட்டாங்க. ஆனால் பார்த்தா அசை போடுற மாதிரி தெரியும், ஆனால் அசை போடுறது
இல்லை. சொல்ல மாட்டாங்க
அப்படின்னு இல்லை, அசை போடுறதுன்னு கேட்டிங்கன்னா சிந்திச்சு தியானிக்கிறது. அசை போடுற மாதிரி நடிக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆமாம் ஆமான்னு சொல்கிறது. அப்படி இல்லை, சொல்றதெல்லாம் புரியுது புரியுதுன்னு சொல்ற மாதிரி தான் ஆமா ஆமாங்கிறது. பண்ணி பார்த்தீங்கன்னா மேலையும் கீழே இப்படி இப்படி தான் வாய் அசைக்கும். அசை போறதுன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் வாய் அசைக்கிறது. ஆனால் பார்த்தா அசை போடுற மாதிரி தான் தெரியும், பார்த்தா அசை போடுற மாதிரி தெரியும். பண்ணி ஆமா ஆமான்னு தான் சொல்லும், ஆனால் ஒரு நாளும் சிந்திச்சே பார்க்காது. அவ்வளோதான், ஆமாம் ஆமான் தான் சொல்லும், ஒரு நாளும் சிந்திக்காது. கிறிஸ்தவங்களுடைய குணாதிசயம் என்னன்னு கேட்டிங்கன்னா பொதுவாக நன்மை தீமை தெரிவாங்க, நல்லா தெரிஞ்சிருக்கும். அது ஒரு நாளும் சிந்திச்சு பார்க்க மாட்டாங்க, ஆனால் தெரியும் தெரியும் ஆமாம் ஆமான்னு சொல்லுவாங்க. அதான் கிறிஸ்தவங்களுடைய அதான் பன்றி இறைச்சிங்கிறது. பன்றி இறைச்சின்னு சொன்னால் சிந்திச்சு தியானிக்க முடியாமல் இருக்கிறத ஆண்டவர் நம்மளை ஆசிரியச்சார், இப்படி இருந்தால் அப்படி இருந்தால் கஷ்டப்பட்டால் இறக்கமாக அன்பு செய்தார், இவ்வளோ பெரிய இடத்த கொடுத்தார், நம்ம கொஞ்சம் ஜனங்களாக இருந்தால் பெரிய ஜனங்களை ஆண்டவர் மாற்றினார், இப்படி ஆசீர்வாதம் கொடுத்தாரு, ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் இன்றைக்கி இருக்குது நாளைக்கு இருக்குது இப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லி சொல்லி ஆமே நாமே நாமே நாமேன்னு சொல்லி ஆசை போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரியே இருப்பாங்க. ஆனால் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை தேடி தேடி தான் ஓடிட்டுருப்பாங்க. ஓசியா 12 ஒன்றாம் வசனம்.
எப்ராயன் காற்றை மேய்ந்து தொண்டர் காற்றை பின்தொடருகிறான், அவன் நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணி அசீரியரோட உடன்படிக்கை பண்ணுகிறான், எகிப்துக்கு எண்ணெய் கொண்டு போகப்படுகிறது.
எப்ராயம் அப்படின்னா 10 கோத்திரம் எப்ராயம்னா. இவங்க பார்த்தீங்கன்னா நாள்தோறும் பொய் தான், கிறிஸ்தவங்கிட்ட முக்காவாசி இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா பொய்
தான்.
பைபிள் சொல்லுது, நான் சொல்லலை. பைபிளில் வந்து தெளிவாக சொல்லுது கிறிஸ்தவங்களுடைய குணாதிசயம் அப்படின்னு அழைக்கப்பட்டவர்கள் உடைய கேட்டகரி என்னன்னு கேட்டிங்கன்னா பொய் தான். அப்படி ஒவ்வொரு மதத்தில் இருக்கிறவனுக்கு ஒவ்வொரு விசேஷ குணம் இருக்குது. இந்த மதத்தில் இருக்கிறவனுக்கு இது ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பான், இந்த மதத்தில் இருக்கிறவன் இவன் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பான். அப்படி கிறிஸ்தவம் வந்து ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா பொய் தான் முதல் குணம். ஆமாம், ஓசியா 12:7-8 பணம் சம்பாதிச்சிட்டான், என்கிட்ட எந்த தப்பும் கிடையாது. ஆமா, ஆனா வியாபாரி, வியாபாரி என்ன பண்ணுவான், ஒன்னா கீழே வந்து புளிய வச்சிருப்பான் அல்லது அந்த கல்லுல இடம் கம்மியா இருக்கும், சாச்சு பிடிச்சிருவான். அதனால நான் யாரும் ஏமாத்தல. இது வந்து சொல்றது அத்தனையும் ஊழியக்காரங்களை பத்தி, யாரும் ஏமாத்தல. நான் பொய்யே சொல்ல மாட்டேன், நான் திருடவும் மாட்டேன். ஆனா ஆண்டவர் எனக்கு, நான் வந்து ஊழியத்தில் ஆண்டவர் எனக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள்
கொடுத்தான்.
ஆமாம்,
வட்டி
இதாக எதுக்கு பிரதார் அதெல்லாம் பேசிட்டு, இதுக்கு தான் கள்ளத்தராசுன்னு வந்தாச்சா, என்னத்தான் பண்ணட்டும், அதை பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை. அப்போ கள்ளத்தராசுனா தேவனுடைய வார்த்தைகளை ஏமாற்றி பேசுறது, மறைச்சி பேசுறது, தனக்கு ஆதாயம் வரும்படியாக தேவனுடைய வார்த்தைகளை பேசுறது. ஆமாம், அப்போ தனக்கு வருமானம் வர்றதுக்கு, ஆதாயத்தை வர்றதுக்கு, ஜனங்களை ஏமாத்துறதுக்கு வேண்டி இப்படி தேவனுடைய வசனம் இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குதுன்னு சொல்லி அவங்களுக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லி அவங்களை ஏமாத்துறது தான் கள்ளத்தராசுங்கிறது. அப்போது தேவனுடைய வார்த்தையில் நம்ம வந்து இப்படி உட்கொள்ளும்போது அல்லது தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுகிற சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையில் தவறுகள் வரும். அந்த தவறை திருத்தினாதான் நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சம் பிரகாசிக்கும். முதலாவது நம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்கும் போது நம்முடைய சரீரம் வழி நடத்தி கொண்டு போக முடியும். ஆவிக்குரிய வெளிச்சம் பிரகாசிக்கும் போது நம்முடைய ஆத்மாவையும் நித்திய ஜீவ வழியில் கொண்டு போக முடியும். அப்போ நாம் தேவனுடைய வார்த்தையின்படி நாம் வந்து தவறு செய்யும்போது, நாம் தேவனுடைய வார்த்தைகளை அலட்சியம் பண்ண போது நம்முடைய விளக்கு அணைஞ்சு போயிடுது. அப்புறம் புகைகிற கொல்லிக்கட்டைகளாக மாறி அநேகருக்கு தீமை செய்கிறவர்களாக தான் இன்றைக்கு இருக்கும். அப்போ இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லும்போது முதலாவது நம்முடைய விளக்கு பிரகாசிக்குதான்னு பார்க்கணும். எரியுது எரியுது நம்ம சொல்லிகிட்டு இருக்கலாம், அந்த வெளிச்சம் மற்றவனுக்கு போய் சேருதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. எல்லாத்து கையிலையும் தீவெட்டி இருக்குது. எல்லாரும் நல்லா பேசுவாங்க, ஆனால் அது போய் மற்றவங்களுக்கு சேருதா? கிடையாது. அப்போ நாம் தேவனை அறிந்த ஜனங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய விளக்கு அணையாதபடி நாம் எச்சரிக்கையாக இருந்து ஒவ்வொரு நாளும் நம்முடைய தவறுகளை திருத்தி நாம் முன்னேறி போனால் தான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறி செல்ல முடியும். இல்லாட்டினா எங்கே நிற்கிறோமோ அங்கேயே நின்றுக்கணும். எப்படி படிக்காத பிள்ளையா அஞ்சாம் வகுப்பில் படிச்சதுன்னா அந்த அஞ்சாம் வகுப்புலையே நாலு வருஷம் படிக்கும், அப்புறம் ஆறாம் வகுப்பு போக முடியாதனால அஞ்சு வருஷம் கழித்து அப்புறம் வேலைக்கு போக
வேண்டியதுதான்.
ஆமாம், சில ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் ஃபெயில் ஆவாங்க, மூணாவது வருஷம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு அதிகமான ஃபீஸ் கொடுத்தா தான் அவனை படிக்க வைப்பாங்க. அப்படி கவர்மெண்ட்டில் ஒரு ரூல்ஸ் இருக்குது. இல்லை இல்லை, பெஞ்சு தேஞ்ச காசுன்னு சொல்லுவாங்க. ஒரு வருஷம் ஃபெயிலானா விட்டுருவாங்க, ரெண்டாவது வருஷம் விட்டுருவாங்க, மூணாவது வருஷம் ஃபெயில் ஆகிட்டானா அதிகமான காசு அவங்ககிட்ட வசூல்
பண்ணுவாங்க.
ஆமாம், அப்படி இன்றைக்கு நம்ம தவறுகளை திருத்தினா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை முன்னேறும். தவறுகளை திருத்தாமல் இருந்தால் நம்ம என்னமோ நினச்சிட்டு இருப்போம், நம்ம விளக்கு எரியுது எரியுதுன்னு நம்ம என்ன நினச்சிட்ருக்கிறோமோ அது அப்படியே ஆண்டவர் நம்மகிட்ட எடுத்துடுவார். அப்போ உள்ளவன் எவன் அவனுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னா, யாருக்கு விளக்கு வெளிச்சம் பிரகாசிக்குதோ அவர்களுக்கு அதிகமான ஆசீர்வாதங்களை தேவன் கொடுக்கிறார். யாருடைய விளக்கு பிரகாசமாக இல்லாமல் அவஞ்சு அமைஞ்சு போகுதோ, அவங்க கிட்ட என்ன ஆசீர்வாதம் இருக்குதுன்னு அவங்க நினச்சிக்கிறாங்களோ அதை ஆண்டவர் எடுத்துகிட்டு ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவார். அதனால் நாம் என்ன செய்யணும்னா, ஒவ்வொரு நாளும் நம்ம வேதத்தை படித்து நம்ம என்ன தவறு நம்மளுக்கு உணர்த்தப்படுதோ, மற்றவர்களால் சொல்லப்பட்டாலும் சரி வேத வசனத்திலிருந்து உணர்த்தப்பட்டாலும் சரி, உடனே மனம் திரும்பி நம்முடைய விளக்குக்கு எண்ணெய் ஊற்றணும்னா நம்முடைய நற்கிரியைகள் பிரகாசிக்கும். இல்லாட்டினா பிரகாசம் இல்லாமல் அது இருண்டு அந்தகாரத்தில் போயிருக்கோம். நம்ம இப்படியே போனோம்னா கொஞ்ச நாளில் நம்ம எங்கேயும் அங்கேயும் அலைய வேண்டாம், நேராக பாதாளத்துக்கு போய் சேர்ந்துடலாம். தேவன் தாமே இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பார்.